நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவாதி தேவன் எங்களுடைய இரட்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்குரிய மகிமையும் கனத்தையும் சபையில் நாங்கள் செலுத்துகிறோம். ஐயா, நீதான் எங்கள் நம்பிக்கை. இயேசு கிறிஸ்துவே, நீதான் எங்கள் ஆதாரம். நீதான் எங்கள் அடைக்கலம். ஐயா, இந்த ரத்தத்தை சிந்தி எங்களுக்கு நீ கொடுத்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். ஐயா, எங்களை வாழ வைத்த மாணவரே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் உம்மை போற்றுவோம். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மகிமை உண்டாகுது. இயேசு ஜீவிக்கிறார். கையத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சித்த தேவாதி தேவன் டப்பத்தில் எழுந்தடி இருக்கிறார். டப்பத்தில் வந்திருக்கிறார். எத்தனை விசுவாசிகளே, எல்லோரும் நாம் கரங்களை தட்டி உற்சாகமா ஆண்டவருக்கு கரங்களை தட்டி அவரை நாம் வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார். நம்முடைய கூடுகைக்கு காரணர் அவர்தான். நம்முடைய வாழ வைத்த தெய்வம் அவர்தான். இயேசு கிறிஸ்துவ சபையின் தலைவராக இருக்கிறார். அவரே நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தராய் இயேசு நாமத்துக்கு நம்முடைய கூடுகையில சபையில என்னாலும் மகிமை கனமும் உண்டாவதான். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சோ இந்த நாளில நம்முடைய இந்த 10வது ஆண்டு நிறைவு ஸ்தோத்திர ஆராதனைக்கு கலந்து கொள்ளவும், இந்த ஆராதனை சிறப்பிக்கவும், தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு போதிக்கவும், கர்த்தருடைய ஊழியத்தை நமக்கு செய்யவும், வேடியிலிருந்து திறந்த வாச சபையின் போதகர் பாஸ்டர் பிரேம்குமார் அவர்கள் நம்மத்தில் வந்திருக்காங்க. நேற்றைய தினத்திலும் நம்மத்திலே அவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசி சத்தியத்தை நமக்கு கற்றுத்தந்து நம்மை நடத்தினார். ஆண்டோட நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவருக்கு பல ஊழிய நெருக்கடிகள் இருந்தாலும் நமக்கு இந்த நேரத்தை தந்து நம்மத்திலே வந்திருக்க ஆண்டு நாமத்துக்கு பயமுண்டாகட்டும். இந்த கடைசி காலங்களிலே சபைக்கு, குறிப்பாக இந்த ஐரோப்பாவில் வாழுகிற சபைகளுக்கு, தேவனுடைய சத்தியங்களை ஆணித்தரமாகவும் சத்தியத்தை சத்தியமாகவும் போதிக்கிற அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் நம்மத்தில் வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இதனாலும் உங்கள் சார்பிலே அருமையான போதரை நான் அன்போடு கூட நான் வரக்க வரவிருக்க போறேன். எல்லோரும் நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் அவரை வரவேற்கிறோம்.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிருபை திருச்சபையினுடைய 10வது ஆண்டு விழாவிலே கலந்து கொள்வது குறித்து நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய கிருபைக்காய் நாம் கர்த்தருக்கு நாம் நன்றியை நாம் செலுத்துவோம். முதலாவது என்னுடைய சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக, எங்கள் திறந்த வாசல் மிஷன் சபையின் சார்பாக, திறந்த வாச சர்வதேச வேதா மக்களின் சார்பாக, எங்கள் அனைத்து ஊழியர்களின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுதலையும் எங்களுடைய இதயங்களின் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் ஆத்மா வாழ்கிறது பற்றி எல்லாவற்றும் வாழ்ந்து சுயத்திருப்பீர்களாக. உங்களில் கிருபை பெருகுவதாக ஆமேன். உங்கள் கிருபை பெருகுவதாக ஆமேன். கர்த்தர் நேற்று இரவில் ஒரு காரியத்தை என்னோட கூட பேசினார். அது உங்கள் சபைக்கு ஒரு வாக்கு தத்துவமாகவும் ஒரு ஆலோசனையாகவும் இந்த நாளிலே நான் கொடுக்க நான் விரும்புகிறேன். தேவன் பேசுகிற போது அந்த வார்த்தைகள் ஒரு ரீமாவாக நமக்கு வெளிப்படுகின்றன. செயல்படுத்தக்கூடியவளா மட்டுமல்ல, நமக்கென்று குறிப்பாக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களா அவைகள் காணப்படுகின்றன. எனவே இந்த நாளிலும் குறிப்பாக கர்த்தனமோட கூட பேசும்படியாக நாம் ஆயத்தத்தோடு இருப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்க கர்த்தர் திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு கொடுக்கிற இந்த வாக்கு தத்தம் முழுதுமாய் நிறைவேறுகிற போது இந்த இடம் உங்களுக்கு கொள்ளாது. இடிச்சு நீங்க பெருசா தான் கட்ட போறீங்க. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவர் அப்படியாக செய்வாராக. ஆமென். கர்த்தர் திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நாளிலே தியானிக்கும்படியாக ஒன்று சாமுவேல் 1வது அதிகாரம் 5வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எட்டாம் வசனம்.
அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார்.
எட்டாம் வசனம்.
அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான்.
10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். கர்த்தர் திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தேங்க்யூடா, தேங்க்யூ ஜீசஸ்.
எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், எனது துருகமும் நீயாவாய், எனது துருகமும் நீயாவாய், நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமாம், நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரின் உச்சே நீயாவாய், உண்மையின் வடிவே நீயாவாய், வடிவே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்ச்சியும் நீயாவாய், என் உள்ளத்தின் மகிழ்ச்சியும் நீயாவாய்.
சேர்ந்து பாடும்.
இல்லாத நாளில் நாளாகுமாம், நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமாம், நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமாம், நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமாம்.
ஆமாண்டவரே, நீங்க இருக்கிற நாள் தான் நாளாண்டவரே, நீர் இருக்கிற வாழ்வுதான் வாழ்வு ஆண்டவரே. எங்கள் நாளும் எங்கள் வாழ்வும் உமாலே நியமிக்கப்பட்டிருக்கப்பட நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கொடுத்தக்கா நன்றி, இந்த அற்புதமான இந்த ஒரு விழாவை நீ கொடுத்தக்கா நன்றி, இந்த வாழ்வை இந்த திருச்சபைக்கு கொடுத்தக்கா நன்றி ராஜா. இந்த நாளும் நீர் இந்த ஒரு கொண்டாட்டத்தின் மத்திய நாயகனாய் இருந்து எங்களை ஆசீர்வதிப்பக்கா நன்றி ராஜா. இந்த நாள் விழாவிலே சிறப்பு உம்முடைய பிரசன்னம் தேவனே. எனவே உம்முடைய கிருபையை நாங்கள் ஆண்டவரை பெற்றுக் கொள்ளுகிறோம், உம்முடைய கிருபையினால் நாங்கள் நிரம்புகிறோம், உம்முடைய கிருபையின் மகிமின் மகத்துவத்தை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். முதலாவதாக என்னுடைய பாராட்டுதலை உங்கள் பிள்ளைகளுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் என் மனைவி பேசுகிற சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ். பல ஆண்டுகளாக நாங்கள் ஊழியத்திலே முதலாவது ஓய்வு நாள் பாடசாலை நடத்தினோம். இந்தியாவில் இருந்த நாட்களிலே வருஷத்தின் முடிவிலே விபிஎஸ் என்று விடுமுறை வேதாம்பள்ளி நடத்துவோம். அதில் சில சமயம் 1000 பிள்ளைகளோடு வந்திருக்கிறார்கள். 5 மொழிகளிலே நடத்துவோம் நாங்கள். எனவே இந்த நாளில் பிள்ளைகள் செய்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த பண்ண பிள்ளைலாம் கொஞ்சம் எழுப்பி நிற்கீங்களா? ஐ வுட் லைக் டு அப்ரிஷியேட் யூ. இன்றைக்கு நடனம் ஆடினவர்கள், இன்றைக்கு பாடின பிள்ளைகள், இன்றைக்கு குயரில் பங்கேற்ற பிள்ளைகள், கேன் யூ ஆல் ஸ்டாண்ட் அப்? கடைசியா அருமையான தமிழ் பாடலை பாடினா யூத் நீங்களும் எழுப்பி நில்லுங்க. ஆமென். கடைசியே தமிழ் பாடல அழகா பாடினீங்க, கர்த்தருங்களை ஆசிரியப்பா, ரொம்ப அழகா பாடினீங்க. அதோட அந்த மியூசிக் டீம் சூப்பர் டீம், எக்ஸலன்ட் மியூசிக் டீம் கர்த்தருங்களை கொடுத்திருக்காரு. இவ நிறுவனங்களுக்குமா சேர்ந்த கரலை கட்டுவோமா? சரி சொல்ல, You did a great job. Continue to do that. Amen. மிகச் சிறப்பாக நீங்கள் செய்தீர்கள். இன்னும் சிறப்பாக நீங்கள் செய்யுங்கள். இன்னும் அதிகமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராமே. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த உங்கள் சபைக்கு பேர் கிருபையின் திருச்சபை. கிருபையின் ஆலயம் அல்லது கிருபையின் திருச்சபை தான் உங்களுடைய சபையாய் காணப்படுகிறது. கிருபையின் எண் 5. நாங்கள் வேதாமத்தை போதிக்கிறோம். வேதாம எண்ணியல் என்று ஒன்று இருக்கிறது. That's not numerology. It's numerical typology. வேதாகம எண் மாதிரியல் நாங்கள் சொல்லுவோம். மாதிரியல் நாங்கள் டீச் பண்றோம். மாதிரியல்ல வண்ணங்களை டீச் பண்ணுவோம், உலோகங்களை டீச் பண்ணுவோம், பெயர்களை இடங்களை டீச் பண்ணுவோம், அதுல எண்களையும் சொல்லிக் கொடுக்கிறோம். எண்களிலே 1 என்பது தேவனுடைய எண்ணிக்கை, 2 என்பது சாட்சிகள், 3 என்பது திரியத்துவம், இப்படி வரும். அதுல 5 என்பது கிருபை, 7 என்பது பூரணம், 10 பூரணம் தான் அது பரிபூரணம், இப்படி சொல்லி கொடுக்கிறோம். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். 10 கற்பனைகளை கொடுத்தார். அதான் முதல் பைபிளுடைய ஆரம்பம், பேசே 10 கற்பனை. 10 கற்பனைகளை கொண்டுதான் இந்த பைபிள் முதலாவது உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு பாருங்க, பிசாசு 10 கற்பனையை பள்ளி கெடுத்து விட்டு அகற்றி கொண்டே வருகிறான். இந்த வருஷம் எனக்கு ரொம்ப துக்கம் என்ன தெரியுமா, அவளுக்கு கிறிஸ்துமஸ் என்ற பெயர் கொஞ்சம் கொஞ்சமாய் மறைந்து கொண்டு வருது. பாத்தீங்களா, கிறிஸ்துமஸ் கார்ட்ஸ் எல்லாம் இப்ப நீங்க கடையில் போனா ரொம்ப குறைவா தான் கிடைக்கும். எல்லாம் ஹாலிடே கிரீட்டிங்ஸ் என்று போட்டு விட்டார்கள். கிறிஸ்துமஸ் ட்ரீக்கு பேர் இப்போது ஹாலிடே ட்ரீஸ். கிறிஸ்துமஸ் ஹாலிடேக்கு பேர் வின்டர் ஹாலிடே. ஜெர்மனி வந்துருச்சு வின்டர் ஃபேரியன், வைனாக்ஸ் ஃபேரியன், வின்டர் ஃபேரியன். அப்படி என்றால் அரசாங்கத்திற்கும் சபைக்கும் இடையே ஒரு பெரிய பிளவை உண்டாக்கி, இது மதச்சார்பற்ற அரசாங்கம் என்றபடினாலே எந்த அரசாங்க விழாவிலோ, அரசாங்க துறையிலோ, அரசாங்கம் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்களிலோ வேதத்தை போதிப்பதை தடை செய்த முதல் காரியத்தை பிசா செஞ்சது 10 கற்பனைகள் அகற்றப்பட்டது. அமெரிக்க தேசத்தில் டென்வரில் ஷூட்டிங் நடந்தபோது நான் போயிருந்தேன். ஷூட்டிங் என்றால் பள்ளிக்கூடத்தில் ஒருத்தன் சுட்டு நிறைய பேரை கொண்டுட்டான். அப்போது எங்கே போனார் உங்களுடைய தேவர் என்ற குரல் ஒலித்தது. யார்கிட்ட தெரியுமா, இந்த நாஸ்திகர்கள், நாஸ்திகர்கள் கேட்கிறாங்க எங்கே போனார் உங்களுடைய தேவன் என்று சொல்லி. அதுக்கு பில்லிகராம் அவர்களுடைய அருமை மகள் ஒரு அற்புதமான பதிலை சொல்லியிருந்தார்கள். அவர் சொன்னார்கள், எங்கள் தேவன் பள்ளிக்கூடத்துக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே அனுப்பி பல வருஷங்கள் ஆயிற்று. 10 கற்பனைகளை எப்போது நீங்கள் தூக்கி எறிந்தீர்களோ பள்ளிக்கூடத்தை விட்டு, அதனோட கூட ஒரு முக்கியமான காரியத்தையும் தூக்கியது. என்ன காரியம் தெரியுமா, கொலை செய்யாதிருப்பாயா. நான் சொல்றேன், தைரியமா சொல்றேன், கொலை செய்யாதிருப்பாய் என்பது 10 கற்பனையில 1. அதனை வெளியே தூக்கி போட்டால ஏன் பள்ளிக்கூடத்துக்குள்ள கொலை நடக்காது? ஏன் தூக்கி போட்டால் தெரியுமா, முதல் வசந்தனால என்னையன்றி உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், என்னையன்றி உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். இந்த கற்பனை பிடிக்காதபடினால நீ 10 கற்பனை சேர்க்க தூக்கி போட்டியப்பா. நடந்த சம்பவம் என்ன, கொலை செய்யாதிருப்பாக என்ற கற்பனை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க மறந்து போகணும். களவு செய்யாதிருப்பா என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காது. அமெரிக்காவில் போய் பாருங்க, பஸ்ல போனா நீங்க உங்க பர்ஸை கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். முக்கால்வாசி பிக் பாக்கெட்டில் பள்ளிக்கூட மாணவர்கள் என்று சொல்கிறார்கள். பள்ளிக்கூட மாணவர் விளையாட்டுக்காக திருடுவார்களா? திருட்டு என்பது ஒரு ஃபன்னாக மாறிவிட்டு, இட் பிகம் எ சோக் ஃபார் த சில்ட்ரன். விபச்சாரம் செய்யாதிருப்பாக என்கின்ற கற்பனை தூக்கி எறியப்பட்டது. அந்த கற்பனை உண்மையிலே அது இருந்துச்சு சொன்னாங்க, பள்ளிக்கூடத்தில் ஒரு பண்பாடு இருக்கும். இப்ப திருமணங்களே, கொஞ்சம் காலையில் ஒரு திருமணத்தை கொடுத்த ஒரு புத்தகத்தை வாசன டாக்டர் லில்லியன் ஸ்டான்லி, அவங்க சொல்றாங்க, வெளிநாட்டுக்கு போயிருந்தேன், எங்கள் நாடுகளில் விவாகரத்து குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஏன்னா நாங்கள் விவாகமே பண்றதில்லைன்னு சொன்னாங்க. விவாகம் அற்ற ஒரு, விவேகமற்ற ஒரு சமுதாயத்துக்குள்ளே நாம் வந்துவிட்டோம். நாகரீகம் என்கின்ற நரகரீகத்திலே, திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். பொய் சாட்சி சொல்ல, பொய் சொல்ற ஒரு சாதாரண போயிடுச்சு. என்னென்ன நீங்க பாருங்க, 10 கற்பனைகள் என்கின்ற பரிபூர்ண கற்பனையை கற்றுக் கொடுத்தா தூக்கி பள்ளிக்கூடத்தில் வெளியே வீசினீர்கள். 5 விளையாதது 5 விளையுமா? சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதை அதான் நான் உண்மையாவே, நான் என்னுடைய நாட்டை குறித்து பெருமை அடைகிறேன். நம்முடைய தமிழ்நாடுகளே இலங்கையும் சேர்த்து சொல்லுகிறேன். என்ன சொல்லி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு முதலாவது அறம் செய்ய விரும்பு, அதான் ஆனா. 6 சினம், 7 கரவேல், 8 விளக்கேல், 8 இகழேல், 1 அது கைவிடேல், ஊக்கம். இப்படிதான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் இல்ல. இப்ப இதையெல்லாம் விட்டுட்டு இங்க என்ன சொல்லி கொடுக்க தெரியுமா உனக்கு, பாபா பிளாக் ஷீப் ஹேவ் யூ எனி வூல், எஸ் சார் எஸ் சார், 3 பேக்ஸ் ஃபுல், 1 ஃபார் மை மாஸ்டர், 1 ஃபார் மை டேம். மாஸ்டர் வேர் இஸ் மை டேம் னு கேக்குறான் பையன். Hallelujah. Jack and Jill went up the hill to fetch a pail of water. Jack fell down and Jill came down. Where is my Jill? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்திலே போதிக்க வேண்டிய கல்வி, பிள்ளைகள் கற்ற கல்விகள் பலவெல்லாம் மறந்த போதும் அவளுக்குள்ளே திரும்ப நிற்க வேண்டியது பண்பாடாய் காணப்படுகிறது. பள்ளிக்கூடத்தில் காட்டுக்கிற படிப்பெல்லாம் சோப்பு போடுற மாதிரி சவுக்காரம் போட்டு துணியை துவைக்கிறோம், துவைச்சிட்டு அதை தண்ணியில நம்ம முக்கிய எடுத்த பிறகு சவுக்காரம் போயிடும், ஆனா கூடிய அழுக்கும் போயிடும். அதுதான் சவுக்காரம் போடுறது. ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்தோடு வந்து பாருங்க, இப்ப நீங்க பல நீங்க உட்கார்ந்துருக்க, நீங்கள் அஞ்சாம் கிளாஸ் படிச்ச மேத்தமெட்டிக்ஸ் மறந்திருக்கலாம், நீங்கள் பத்தாம் வகுப்பில் படிச்ச பௌதிகத்தை மறந்திருக்கலாம், நீங்கள் பல் கல்லூரியில் படிச்ச வேதியியலை நீங்கள் மறந்திருக்கலாம். ஆனால் இந்த படிப்பு நம்மளை பண்படுத்தி இருந்துச்சுன்னா பண்பாடு மறக்கப்படாது. ஆமே. அவர்கள் நம்ம உள்ளத்தை பண்படுத்தி இருக்க வேண்டும். எஜுகேஷன், பிளீஸ் லிசன் டு மீ, எஜுகேஷன் இஸ் வாட் இஸ் லெஃப்ட் பிஹைண்ட் இன் யூ வென் யூ ஃபர்கெட் ஆர் வென் யூ லீவ் வாட் ஆல் யூ ஆல்ரெடி லேர்ன்ட். பள்ளிக்கூடத்திலும் பல்கலைக்கழகத்திலும் படித்த எல்லாமே நம்மிடம் மறந்து போன போதும் நம்மிடம் தக்க வைத்திருக்கிறோம் பாருங்கள். அந்த நல்ல குணங்கள் அவைகள்தான் பண்பாடு. அந்த பண்பாட்டை போதிப்பது வேதம் தான். ஆமே. ஆரம்ப நாட்களிலே கல்லூரி கல்வி, பள்ளிக்கூட கல்வி எல்லாம் வேதத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டது. பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு ஜெர்மன் தத்துவ ஞானி பேசுவதை நான் அவர் எழுதுவதை நான் பார்த்தேன். அவர் ஒரு கடவுளுடைய இயேசுவை பின்பற்றவர் அல்ல, கிறிஸ்துவரும் அல்ல. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, ஜெர்மன் மாணவர்கள் இன்றைக்கு சரியான இலக்கண ரீதியிலே ஜெர்மன் மொழியை பேசுவதற்கு தவறுகிறார்கள். ஏராளமான பிழைகளை நான் பார்க்கிறேன். காரணம், we lost the roots of our language. The root is in the Bible. அம்மாடி, கடவுளை நம்பாதவர், இயேசுவை பின்பற்றாதவர், சபை என்றால் வாசனை அறியாத ஒரு மனுஷன் சொல்லுகிறார், இன்றைக்கு தெய்வத்தை மறந்தபடியினாலே நம்முடைய தெய்வத்தில் பைபிளை மறந்தபடியினாலே நம்முடைய இலக்கியத்தை இழந்து போறோம். என இலக்கியத்தின் அடிப்படையை வேதமாய் காணப்படுகிறது. மேற்கத்திய தேசத்தினுடைய சட்டங்களுடைய ஆதாரம் முழுவதுமாக பத்து கற்பனைகள் உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு வேதத்தின் அடிப்படையில் தான் இந்த நாட்டு சட்டங்களும் ரோமானிய சட்டங்களும் உருவாக்கப்பட்டன. இன்றைக்கு வரையும் நீதிமன்றத்திலே சட்டங்களை பின்பற்றலாம், ஆனால் நீதிமன்றங்களே சட்டங்களுக்கு ஆதாரமாக இருந்த பத்து கற்பனை தூக்கி எறியப்பட்டுச்சு. அமெரிக்க தேசத்தில் ஒரு நீதிபதி தன் டேபிள் ஒரு பிளாஸ்டிக்ல வச்சிருந்தார் பத்து கற்பனையை. அவர் மேல இன்னொரு நீதிபதி கேஸ் போட்டாரு, அதை அகற்றும்படி சொன்னார்கள். இவர் அதை எடுத்து வாதாடி கொண்டிருந்த போது இவர் அதுக்கடையில சீஃப் ஜஸ்டிஸாக உயர்ந்து விட்டார். சீஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ண தெரியுமா உங்களுக்கு, பிளாஸ்டிக்ல வச்சதுதான் எடுக்க சொன்னு சொல்லி கல்லிலேயே வெட்டி வச்சிட்டார். கோர்ட்டுக்கு முன்பாக, அமெரிக்காவிலே கோர்ட்டுக்கு முன்பாக கல்லிலேயே பத்து கற்பனை செதுக்கி விட்டார். இப்ப எடுப்பாக்கலாம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்தது, பத்து கற்பனை வைக்க கூடாது என்றால் இது அரசாங்கத்துக்கு சொந்தமான நீதிமன்றம் என்றபடியினாலே அவரை வேலையை விட்டு அகற்றி விட்டார்கள். அந்த பத்து கற்பனை அகற்றி விட்டார்கள். இப்ப அவர் என்ன பண்றாருனா, அதை எதிர்த்து வழக்கு போடல. அமெரிக்கா முழுக்கவும் போய் பைபிளை வைத்துக் கொண்டு எப்படி அமெரிக்க சட்டங்கள், அமெரிக்க நீதித்துறை வேதத்தின் அடிப்படையில் ஆனது சொல்லிவிட்டு சொல்றார், அஸ்திபாரங்களும் அசைகிறதே நீதிமான் என்ன செய்வான். அஸ்திபாரங்கள் சமுதாயத்திலே அசைந்து கொண்டிருக்கின்றன, நீதிமான் என்ன செய்வான் சொல்லுங்க. ஆனால் தேவன் பிள்ளையே, பத்து கற்பனைகள் என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஆனா ஆவன்னா ஆத்திச்சூடி. அதுவே ஆத்திச்சூடியாக அஸ்திபாரம் அசைகின்ற போது தேசங்கள் அசைகின்றன, நாகரிகங்கள் அசைகின்றன, கலாச்சாரங்கள் அழிகின்றன. இன்றைக்கு சமுதாயம் சீரழிந்து ஒரு சீரழிந்த சந்ததி உருவாகி கொண்டு வருகிறது. கடவுளற்ற சந்ததி மட்டுமல்ல, மனசாட்சி மிருகங்கள் உருவாகி கொண்டிருக்கிறார். நான் சமீபத்தில் ஒரு இடத்துல பேசினேன், கல்ஃப்ல நான் என்ன சொன்னது, இரட்டை மாடி கட்டிடங்கள் தகர்க்கப்பட்ட போது என்னெல்லாம் தகர்க்கப்பட்டுச்சுன்னு சொன்னேன். இரட்டை மாடி கட்டிடம் என்பது வேர்ல்டு ட்ரேட் சென்டர், நம்முடைய காமர்ஸ், உலகத்தினுடைய பொருளாதார சந்தையினுடைய தலைமையிடமானது WTC வேர்ல்டு ட்ரேட் சென்டர். நம்முடைய பொருளாதார பெருமையின் மீது ஒரு அடி விழுந்தது. அந்த இரட்டை மாடி கட்டிடம் தொழில்நுட்பத்தினுடைய மகிமை என்றால், அந்த நாட்களிலே உலகிலேயே மிக உயர்ந்த இரட்டை மாடி கட்டம் அதுவாய் காணப்பட்டது. ஆனால் அதன் மீது இடி விழுந்த போது, அது இடிந்து விழுந்த போது உங்கள் பொருள் உங்களுடைய தொழில்நுட்பத்தின் சரிந்து விழுந்தது. அது பொருளா, அது மட்டும் அது ஃபைனான்ஸ் சென்டர், அது பொருள் அதனுடைய நம்முடைய நிதித்துறையினுடைய தலைமை பீடம் போல காணப்பட்டது. அது நிதியின் மீது, மனுஷன் பணத்தின் மீது கொண்டிருந்த அந்த வெறியின் மீது ஒரு அடியாய் காணப்படுகிறது. நம்முடைய நாகரீகத்தின் மீது விழுந்த ஒரு அடி அது. நவீன பாபேலின் மீது விழுந்த ஒரு, அந்த கோபுரத்தின் மீது விழுந்த ஒரு அடி அது என்று சொல்லிட்டு நான் சொன்னேன். பென்டகன் மீது தாக்குதல் நடந்த போது நம்முடைய ராணுவ பெருமையின் மீது அடி விழுந்தது. ஆமே, இதான் நடந்துச்சு. ஏன் தெரியுமா, பத்து கற்பனை தூக்கி எறிஞ்சால 40 வருஷம் ஆச்சு. கவனிங்கள், 1971 ஆண்டிலே பத்து கற்பனைகள் 1961 பத்து கற்பனைகள் அகற்றும்படியாக சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்தது. கரெக்டா 40 வருஷம், 2001 செப்டம்பர் மாதம் 11 இரட்டைமாடி கட்டிடங்கள் கதை சொல்ல ஆரம்பித்தன. புதிய காவியம் உருவாயிற்று. எனக்கு தேவைப்படாது. இப்படிப்பட்ட சமுதாயத்தை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்களும் நானும் ஒரு ஓஎஸ் போல உலகம் முழுதுமாய் கடவுளற்ற, வேதமற்ற, வசனமற்ற, தேவனுடைய பயமற்ற ஒரு பாலைவனமாய் மாறி வருகிற போது அதற்கு நடுவிலே கர்த்தர் உங்களை ஒரு சோலைவனமா வச்சிருக்கார். ஆமே. அது எதனால தெரியுமா? உங்களுடைய கிருபையினால் அல்ல, அவருடைய கிருபையினால. இன்னமும் கர்த்தருக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அழிந்து போகிற சந்ததியிலே, சோரம் போகிற சோதோம் கொமோரோவிலே கர்த்தர் இன்னமும் லோத்து என்ற ஒரு நீதிமானை வைத்திருப்பவர்கள் உங்களை வைத்திருக்கிறார். ஆமே. நம்ம சுற்றிலும் பாருங்க, இன்னும் போக போக என்னென்ன ஆகும் எனக்கு தெரியாது. ரெண்டு தானியல் புத்தகத்துல 3 பக்கங்கள் எழுதியிருக்கேன் என்னென்ன நடக்குது இப்ப சமீபத்தில்ன்னு சொல்லி. அதுக்கு பேர் அந்த புத்தகம் வெளியிருந்து போன வருஷம். ஆனா அதுக்கடையில் இன்னும் நிறைய புதிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சமுதாயம் சீரழிகிறது. ஆனால் தேவனுடைய சபையே, நீதான் இந்த இருளிலே பிரகாசிக்கின்ற ஒரு வெளிச்சம். நீ மலை மீது உள்ள ஒரு பட்டணம் உன்னை மறைத்துக் கொள்ளாதே. சபையே, நீ பாலைவனத்திலே மக்களுடைய தாகத்தை தீர்க்கின்ற ஒரு நீரோடை. உன்னை நீ ஒழித்துக் கொள்ளாதே, வறண்டு போகாதே. சபையே, நீ வழிதப்பி திரிகின்ற உலகத்திற்கு வழியை காட்டும் கலங்கரை விளக்கம், மங்கி போகாதே. ஆமென். கர்த்தர் உங்களை விசேஷமா தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் என்ன நம்ம பத்தி நமக்கு தெரியறதே கிடையாது. உங்களுக்கு சொல்லட்டுமா, முக்கால்வாசி நேரம் நம்முடைய மகிமை நமக்கு தெரிவதில்லை. நம்மை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம்மை குறித்து ஒரு பிற்போக்கான ஒரு எண்ணங்கள், நம்மை குறித்து நாமே நொந்து கொண்டு, ஐயோ ஏதோ அல்லலிய கூட்டத்தில் வந்து சேர்ந்துட்டோமே, என்ன பண்றது, வாழ்க்கைப்படி ஓட்டிட்டு தான் போகணும் நினைக்கிறோமே தவிர, நான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு என்ற உணர்வு நமக்குள்ளே வந்தது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆசிரியம் தெரியுமா? நீங்களும் நானும் கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கின்ற தீவட்டிகள். கர்த்தர் உங்களை தீபங்களாக ஏற்றி இருக்கிறார். இந்த ஜெர்மன் தேசத்துக்கு நாம் அகதிகளாய் வரவில்லை, இந்த தேசத்திற்கு கதியாய் வந்திருக்கிறோம். அவங்களுக்கு கதி காட்டும்படியாக, வழிகாட்டும்படியாக. நான் ஜெர்மன் மத்தியில் ஓபனா பேசுவேன். நான் சொல்லுவேன், ஜெர்மன் மக்களை குறித்து நான் பெருமை அடைகிறேன். ஏன் என்று கேட்டால், பைபிளை நான் படிப்பதற்கு அதிகாரமற்று என் கண்கள் குருடாக்கப்பட்டிருந்த போது கையில பைபிளை கொடுத்து பைபிள் படிப்பதற்கு அதிகாரத்தை கொடுத்த மார்ட்டின் லூத்தர் ஒரு ஜெர்மன். இந்த வேதம் பணக்காரருக்கு மட்டும்தான் கிடைக்கும், அல்லது பண்டிதர்களுக்கு கிடைக்கும், பரமனுக்கு பாமரனுக்கு கிடைக்காது என்ற இந்த நிலையில் இருந்தபோது அச்சு எந்திரத்தை இயற்றி அதில் விருமனே வேதாகமத்தை, பரிசுத்த வேதாகமத்தை மட்டுமே அச்சிட்டு அதன் பிறகு அந்த அச்சு எந்திரத்தை விற்கிற போது வேறு எந்த புத்தகத்தையும் அச்சிடாதவன் என்று பெயர் பெற்ற ஜோஹானஸ் கூட்டன்பர்க். ஜோஹானஸ் கூட்டன்பர்க் பிறந்தது இந்த ஜெர்மன் மண்ணிலே. அவனுக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். அது மட்டுமல்ல, ஆசியாவின் ஆரம்ப வேதாகமில் ஒன்றாகிய என்னுடைய இனிய தாய்மொழியாகிய தமிழ் மொழி வேதாகமத்தை எனக்கு கொடுத்தது வில்லியம் கேரி என்ற ஆங்கிலேயன் அல்ல. யார் கொடுத்தா? சிகன்பால், பர்த்தலமே சிகன்பால் என்கின்ற ஜெர்மானியன் புல்சினிச்சிருந்து புறப்பட்டு ஒரு புயலாக அவன் வந்தான் என் தேசத்திலே. இந்த வேதத்தை மொழிபெயர்த்து 32 நித்தியத்துக்கு கடந்து சென்ற போது எவ்வளவோ பெரிய ஆட்கள் 80-60 செய்யாதவன் சாபித்தான், சாய்த்து விட்டு போனான். ஆனால் இந்த 3 முத்துக்களை உலகத்துக்கு கொடுத்து விட்டு இந்த பெரிய சொத்தாக இயேசுவை எங்களிடம் விட்டு விட்டு வெறுங்கையா வந்திருக்கிற ஜெர்மன் மனுஷனே, உன்னுடைய இயேசுவை நான் திரும்பி கொண்டு வந்திருக்கேன். நான் இங்கே தஞ்சம் கேட்டு இந்த தேசத்திற்கு வரவில்லை, உனக்கு தஞ்சம் கொடுக்கும்படியே வந்திருக்கிறேன். ஐ கம் ஹியர் நாட் டு சீக் அசைலம் ஃப்ரம் யூ, பட் டு ஷோ யூ தி அசைலம், ஷோ யூ தி ரெஃப்யூஜ், டேக் யூ பேக் டு யுவர் ரூட்ஸ் and to put you back on a pedestal and to bring back Jesus who has been left behind in Asia or African countries. உலக நாடுகளை மற்ற நாடுகள் எல்லாம் வேட்டையாடி அடிமைப்படுத்தின போது எங்கள் இந்திய தேசத்தை ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள், இலங்கையும் கூட. நம்முடைய தேசங்களை போர்ச்சுகீஸ் ஆண்டார்கள், டச்சுக்காரன் ஆண்டார், பிரெஞ்சுக்காரன் ஆண்டார். ஆனால் ஜெர்மன் மக்கள் நம்மை ஆளவில்லை, ஆண்டவரை நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். ஆனா ஆண்டவங்க விட்டு விருங்கையா வந்துட்டான். அஸ்திவாரங்கள் நிர்மூலமாகிற அந்த தேசங்களில் அஸ்திவாரங்களை மறுபடியும் கட்டுப்படியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், உனக்கு ஒப்பானவன் யார் என்று கேட்கிறேன். கர்த்தரை தம் தெய்வமாய் கொண்டது ஜனமே ஆசீர்வதிக்கப்பட்டது. நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, நீ ஆசீர்வாதம் உன்னுடைய பெயராய் காணப்படுகிறாய். அல்லேலூயா. நீ விசேஷமானவன்.
யூ ஆர் ஸ்பெஷல், நீங்கள் விசேஷமானவள். எனவே இந்த 10 ஆண்டை நிறைவு செய்து 11 ஆண்டிலே காலை வைக்கின்ற போது நான் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி என்ன தெரியுமா? கர்த்தர் இதுவரை உங்களை கிருபையின் சபையா வைத்திருந்தார், இன்று முதல் நீங்கள் பரிபூர்ண கிருபையின் சபை, கிருபையின் மேல் கிருபை பெற்ற ஒரு சபை. 10 என்பது 5 பெருக்கல், 10 இஸ் தி மல்டிபிளிகேஷன் ஆஃப் 5. 5 என்பது கிருபை என்றால் 10 என்பது பரிபூரணம். ஹல்லேலூயா, பரிபூரண கிருபை. 7 என்பது பூரணம், 10 என்பது பரிபூரணம் என்று சொன்னேன். அப்படினா 5 என்பது கிருபை என்றால் 10 என்பது 5 பெருக்கல். அப்படி என்றால் அது பரிபூரண கிருபை. ஆமென். கர்த்தர் சோதரம். அதனாலதான் எல்கானா ஸ்டோரி எடுத்தேன். அதுக்கும் சபைக்கு என்னடா சம்பந்தம் யோசிச்சுட்டு இருப்பீங்க? எல்கானா என்கின்ற மனுஷனுக்கு 2 மனைவிகள், ஒன்று பெனினாள், இன்னொன்று அன்னாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தன, அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லவே இல்லை. அன்னாள் கண்ணீர் வடிக்கிறாள், கதறுகிறாள். அந்த சமயம் அவளுடைய கணவன் அவளை வருஷந்தோறும் ஆலயத்துக்கு கொண்டு செல்லுகிறான் பண்டிகை ஆசரிக்க. அப்ப என்ன தெரியுமா பண்ணுவான்? விசேஷமான பொருட்களை பெனினாளுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுப்பான். கொடுத்துட்டு அன்னாளுக்கு அத மாதிரி டபுளா கொடுப்பான். பெனினாளுக்கு குமாரரும் குமார்த்திகளும் இருந்தார்கள், அன்னாளுக்கு குமாரர் குமார்த்திகள் இல்லை. ஆனால் பெனினாளுக்கு கொடுக்கப்பட்ட பகுதியை காட்டும் 2 அவளை சாப்பிட முடியுமா அவளால? யோசிச்சு பாருங்க, ஒரு பெண் பிள்ளை இல்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிறாள், 2 டிஸ்குவாலிபிகேஷன். அப்படிப்பட்டவனுக்கு பசியா எடுக்கும். அவளுக்கு ஒரே ஒரு பசி, பிள்ளை பசி. எனக்கு பிள்ளை கிடைக்காதா, எனக்கு குழந்தை கிடைக்காதா என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறாள். அப்படிப்பட்ட பெண்ணுக்கு கணவன் என்ன பண்ணா? டபுள் போர்ஷனை கொடுக்கிறான். அவள் இன்னும் அழுகிறாள். அவளை பார்த்து ஏமாநி அல்ல, ஏன் சாப்பிடலன்னு கேட்கிறான். அவ சொல்றாள், எனக்கு குழந்தை இல்லை, பெனி நாள் என்னை பகடி செய்கிறாள், கிண்டல் செய்கிறாள், கேலி செய்கிறாள். உடனே எல்கானா கொடுத்த பதிலும் தெரியுமா? ஏமா அழற 10 காட்டும் நான் விசேஷம் அல்லவா? 10 காட்டும் விசேஷம் அல்லவா? ஐ எம் கிரேட்டர் தென் நம்பர் 10 இஸ் பர்ஃபெக்ஷன். இந்த பரிபூர்ணத்தை காட்டும் நான் சிறந்தவன் என்று சொல்லி அவளுக்கு அவன் சொல்லுகிறான். உண்மையிலே அவன் சிறந்த ஒரு கணவன் தான். அந்த இடத்துல பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த முதலாளி வார்த்தை வசந்தல அண்ணா அவன் சொல்றான், அவளுக்கு 2 கொடுப்பான் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அதுக்கு வாசிக்க திரும்ப வாசிக்க, முதல் வசந்த 1 Samuel 5:1-5.
அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார்.
இது ரெண்டும் ஒரே வசந்தல வருது. புருஷங்கார அவளுக்கு இரட்டிப்பான பலனை கொடுக்கிறான், ஆனால் ஒரு குழந்தை கூட ஆண்டவர் கொடுக்கல. இந்த குழந்தைக்கு பேர் 128 சங்கீதத்தில் கர்ப்பத்தின் கனி. புருஷன் கனிகளை கொண்டு வந்து அவன் சொல்றான், பெனினாளுக்கு 1 உனக்கு இல்ல, உனக்கு 2 அவளுக்கு 1 இவ்வளவு சாப்பாடு, உனக்கு டபுள், எல்லாம் டபுள் டபுளா கொடுக்கறான். சொல்ல போனா டிரெஸ் கூட நினைக்கிறேன் 1 எடுத்துக்கூட டபுள் செட் எடுத்து கொடுத்திருப்பார். எல்லாம் டபுள் தான். ஆனால் சொந்த கணவன் கட்டின கணவன் இவ்வளவு கரிசனை காட்டு 10 காட்டுல விசேஷமா இருக்கிறானே. ஆனால் அவளை உருவாக்கின தேவன், அவளுக்கு என்று எல்கானாவை உருவாக்கின தேவன், இவர்களை இணைத்த தேவன், இப்படிப்பட்ட அன்புள்ள கணவனை கொடுத்த தேவன், மலடி என்று சொல்லி பெண்ணை தள்ளி வைத்து விட்டு அடிமை பெண்ணை மடியிலே கொள்ளுகின்ற காலங்களிலே, இல்லை நீதான் எனக்கு சிறந்தவன் என்று சொல்லி 10 காட்டிலும் அதிகமாக நேசுகிற எல்கானாவை கொடுத்த தேவனே, நீர் ஏன் அன்னாள் மீது கடாட்சம் வைக்கவில்லை? அன்னாலும் ஒரு பிள்ளை கொடுக்கலையே. ரெண்டும் ஒரே வசந்தில் வருது. ஆனா கர்த்தர் சொல்ற, நீ பொறு, இனிதான் வருது. 1 இல்ல, எத்தனை பிள்ளை? 6. நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன், பெண்ணினாளுக்கு எவ்வளவு பிள்ளை? இல்ல, பிள்ளைகள் இருந்தால் குமார குமார்த்திகள் இருந்தார்கள், எவ்வளவு எழுதப்படல, அது கணக்கு இல்ல. ஆனா இது கணக்கில் வந்திருக்கு. எது? அன்னாள் பிள்ளைகள் கணக்கிலே வருகிறார்கள். அந்த பிள்ளையை கணக்கே எடுக்கிறது இல்ல, அது விசேஷமான பிள்ளைகள் அல்ல. அவளுக்கு பிள்ளைகள் இருந்தாலும் சந்தோஷம். மலடி என்கின்ற அந்த ஒரு பட்டத்தை சுமக்கவில்லை. ஓகே, அவளுக்கு சந்தோஷம் தான். ஆனா அவள் பிள்ளைகளும் பிரசித்தி பெற்றவள் ஐயா, சாமியில் இருந்து பிறப்பது இவள் வைத்திலே. சர்வ சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு நியாயாதிபதியாக, கடைசி நியாயாதிபதியாக மட்டுமல்ல, அவர்களுக்கு இந்த முதல் ராஜாவை 2 ராஜாவை ஏற்படுத்துகின்ற ஒரு பிரதான ஸ்தானத்தில் இருக்கின்ற கண்ணீரே இல்லாத ஒரு தீர்க்கதரிசியான முதல் பிள்ளை அவர் கொடுக்கிறார், சாமுவேல் என்று பெயர். ஆமென். அதனால விசேஷம். அந்த பிள்ளையை கொண்டு ஆலயத்துக்கு கொடுத்தா இன்னும் 5 கொடுத்திருந்தார், 6 அம்மா நீ சந்தோஷமா இரு. ஆமென். நாங்கள் 6 எங்கள் வீட்டில் எப்படி இருக்கோ தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு பாஸ்டர் வீட்டில் அந்த பிள்ளைகளை பார்க்கிற போது நான் பழைய வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். பாஸ்டர் சிஸ்டர் நினைப்பாங்க, இல்ல பாஸ்டர் நினைப்பாரு, இந்த பாஸ்டர் வந்திருக்காரு பாவம், இவர் இந்த பிள்ளை எல்லாம் சொல்லப்படுதா, ஒரே சத்தமா இருக்கு. குருவி, இந்த குருவி சரணாலயத்துல குடியிருக்க மாதிரி ஒரே சத்தம் தான். காதல் பறவைகள் பேசுவது போல பிள்ளைகள் கொஞ்சி பேசுவதை பார்க்கின்ற போது, ஐயோ பாஸ்டருடைய தியானம் முடி போயிடுமோ, அவருடைய ஜபம் போயிடுமோ, அவருடைய டிஸ்டர்ப் பண்றாங்களோ என்று சொல்லி பிள்ளைகளை அதை எடுத்துக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, குழல் இனிது யாழ் இனிது என்று தம் மக்கள் வரலை சொல்ல கேளாதராமே. இன்னைக்கு உங்க மியூசிக் டீமை விட பியூட்டிஃபுல்லா பிரமாதம் வாசிக்கிறீங்க, அதை விட பியூட்டிஃபுல்லா இருக்கிறது பாஸ்டருடைய அந்த நாலு பிள்ளைகளுடைய அற்புதமான அன்பான இனிமையான குரல்கள். நாங்க ஆறு பிள்ளையா பிறந்தவங்க, எப்படி வந்து யோசிச்சு பாருங்க. உங்களுக்காக ரெண்டு பொண்ணு ரெண்டு பையனு, எங்களுக்கு வீட்டுல அஞ்சு பையன் ஒரு பொண்ணு. எங்க அம்மா சொல்லுவாங்க, நிச்சயமா எனக்கு நரகம் இல்லைன்னு. அர்த்தம் புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். பட வேண்டிய பாடெல்லாம் பூமியிலே பட்டுட்டேன். அவங்க அஞ்சு பாய்ஸால பஞ்ச பாண்டவர்கள் எங்களை சொல்லுவாங்க. ஆறு பிள்ளைகளோடு பிறகு வந்த குடும்பம் என்பது எப்படி இருக்கும் தெரியுமா? அவனுக்கு குதூகலம் நிறைந்தது. நாங்களே பிரெண்ட்ஸ், நாங்களே சண்டை போட்டுக்கோ, நாங்களே ஒன்றாக கொடுக்கோ, நாங்களே எல்லாவற்றையும் முற்றமாய் போய் அதன் பிறகு நாங்கள் பிரகாசிக்க ஆரம்பித்த நாட்களிலே கர்த்தர்களை உயர்ந்த சாணலை கொண்டு போன போது என் பிள்ளை, எங்க அப்பா சொல்லுவாரு, ஆறு பிள்ளைகளை கண்ணீர் விட்டு வடித்தேன், இப்போதும் கண்ணீரோடு பார்க்கிறேன், ஆனந்த கண்ணீரோட வளர்த்து ஆளாக்கி விட்டேன். அவர் ஒரு ஆலமரமாக கண்ணை மூடினார். விழுதுகளாக நாங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆறு பிள்ளைகளை பெற்ற அண்ணாளே இப்போது எல்கானா என்ன சொல்லுவான்? எல்கானா சொல்லுவான், பத்து குமாரகாட்டா விசேஷம் சொன்னேன் பாத்தியா, ஆண்டவர் எப்படி விசேஷமா வச்சுட்டாரு, ஆறு பிள்ளைகளை பிரமாதமா உனக்கு கொடுத்துட்டாரு சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்கள் சபை குறித்து ஒரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன். என்ன காரியம் தெரியுமா? இதுவரைக்கும் உங்களுடைய சபை கிருபையினாலே வாழ்ந்தது, இனி கிருபையின் மேல் கிருபை, டபுள் ஃபைவ், கிருபையின் மேல் கிருபை, பூரண கிருபை உங்களே உண்டாயிருக்கும், பூரண கிருபை உங்களிலே உண்டாயிருக்கும், பூரண கிருபை உங்களே உண்டாயிருக்கும். பூரண கிருபைக்கு அர்த்தம் காட்டட்டுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நான்காம் அதிகாரம் 33 வசனம். அப்போஸ்தலர் 4:33 முதல்ல இருந்து வாசிங்க, 30 இருந்து வாசிங்க. அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 30 வாசிங்க.
உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து புனியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவர்களில் ஒன்றும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை,
அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை இருந்தது. யார் மேல? அவ்வளவு பேர் மேலையும், சபையில் அவ்வளவு பேர் மேலையும். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தம் இதுதான், கிருபை திருச்சபையே உன் மீது பூரண கிருபை உண்டாயிருக்கும். டபுள் போர்ஷன் ஆஃப் தி பிளெஸிங், கிருபையின் மேல் கிருபை. நாம் ரட்சிக்கப்பட்டோம், நாம் சந்தோஷமாய் வாழ்கிறோம், அது கிருபை. கிருபையின் மேல் கிருபை என்ன தெரியுமா? நீங்க எடுங்களே அந்த வசனத்தை, ஆதியாகமம் 33:9 எடுங்க. ஆதியாகமம் 33 அதிகாரம் அல்ல 19, ஆதியாகமம் 33 அதிகாரத்திலே 9 கரெக்ட்,
9 சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு.
எனக்கு பாருங்க, யாக்கோபு நிறைய மந்தையை ரெண்டா பிரிச்சு ஒரு பிரிச்சு அனுப்புறான் ஏசாக்கு. ஏசாக்கு அனுப்பி சொல்றான், இதெல்லாம் உமக்கு நான் காணிக்க கொடுக்குறேன், எடுத்துங்க, அண்ணனுக்கு கொடுக்குறான். அது ஏசா இருந்த சொல்றான், சகோதரனை எனக்கு எதுக்குப்பா, எனக்கு போதுமானது
உண்டு.
உண்டு
உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றார்.
ஒன்னு உனக்கு சொல், எனக்கு போதுமான அளவு இருக்கு, இனஃப் இஸ் இனஃப் னு சொல்றான். யாக்கோபு பதில் என்ன தெரியுமா? கீழே வாசிங்க.
அதற்கு யாக்கோபு அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் என் வகுமதியை என் கையில் இருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர். நாம் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு.
ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷமா, யாக்கோபுக்கு என்ன இருக்கு? போதும் அந்த என்ன இருக்கு, வேண்டியதெல்லாம் இருக்கு. இப்ப நான் பிள்ளைகளை யார ஏண்ட பேசக்கூடிய பிள்ளைகள் யாரா முன்னாடி வாங்கம்மா, அங்கிளோட ஒரு ரெண்டு வார்த்தை தமிழ்ல சாதாரண வார்த்தை பேசுவோம், யாரா தைரியமான பிள்ளைகள் முன்னாடி நில்லுங்க. கர்த்தாவே, ஆ வெரி குட் கார், வாங்கம்மா தமிழ் கதப்பீங்கம்மா. பிரைஸ் தி லார்ட். உங்க வீட்டுல என்ன காரமா இருக்கு? உங்களுக்கு நல்ல உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும்? உங்க வீட்டில் என்ன டெலிவிஷன் இருக்கு? எத்தனை சோல்? அதை விடுவோமே. என்ன கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க? என்ன கம்ப்யூட்டர் இருக்கு? பென்சிம் 4? என்ன இருக்கு உங்க வீட்டுல சொல்லுங்க. அப்போ உங்க வீட்டுல போது மந்தளம் இருக்கா? நல்ல சாப்பாடு இருக்கா? வீடு இருக்கா? நல்ல அம்மா அப்பா இருக்காங்களா? எல்லாமே நல்லா இருக்கா? போது மந்தம் எல்லாமே இருக்கு. பட் உங்களுக்கு என்ன வேணும்? என்ன விரும்புறீங்க? இப்ப பிள்ளை கம்ப்யூட்டர் கேக்குறா, பிள்ளைக்கு ஒரு கம்ப்யூட்டர் அப்பாவால வாங்கி கொடுக்க முடியும், போதுமானது. ஆனால் இந்த பிள்ளைக்கு ஆப்பிள் லேட்டஸ்ட் கிடைச்சா அதான் வேண்டியது. ஐபோன் 4S அல்ல ஐபோன் 5, அது வேண்டியது. ஹேண்டி போதும், என்கிட்ட பழைய ஹேண்டி ஒன்று வச்சிருக்கேன், அது போதும் நமக்கு. ஆனால் ஐபோன் வேண்டியது, போதுமானது ஹேண்டி, ஐபோன் வேண்டியது. ஆர்டினரி கம்ப்யூட்டர் போதுமானது, பென்சியம் 4 போதுமானது. ஆனால் ஆப்பிள் லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் ஏர்புக், அது ஐபேட், இது வேண்டியது. இதுதான் டிஃபரன்ஸ். தேங்க்யூமா. இல்ல, போதுமானதற்கும் வேண்டியதற்கும் வித்தியாசம் என்னன்னா, போதுமானதுன்னா ஃபார் ஆல் யுவர் மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ், உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டுருச்சு. சாப்பாடு இருக்கு, வீடு இருக்கு, குடுப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் வேண்டியது என்பது விருப்பப்படுவது. நார்மலா நம்ம எல்லாம் பல காரியங்கள் விருப்பப்படுறோம் இல்லைங்களா? கர்த்தர் திருநாமத்திற்கு மயமிடாதே. பேராசை தப்பு, ஆனா விரும்புறது தப்பு கிடையாது. இன்றைக்கு விருப்பங்கள் தான் வாழ்க்கை வசதிகளை உயர்த்துகின்றன. விரும்பணும். இப்ப இந்த சர்ச் இருக்கு, எங்க சர்ச்ல 200 பேர் இருக்காங்க. அப்பா போதுமான ஆத்மா வந்தாச்சு, போதும் என்று இருந்தால் வளரவே வளர மாட்டீங்க. என்ன சொன்னோம்? வேண்டும் வேண்டும், இது வேண்டும். ஜெர்மன்ல ஒரு அழகான பாட்டு இருக்கு, இம்மர் மேயர் ஃபான் இம்மர் மேயர் மைன் ஹேர் என்ற பாட்டு. இம்மர் மேயர் ஃபான் டியர், இன்னும் வேணும், இன்னும் வேணும். இருக்கிற அபிஷேகம் போதும் என்றால் வளராது, இருக்கிற வரங்கள் போதும் என்றால் அது போதும், அப்படியே நிற்கும். பயங்கரமான ஒரு உதாரணத்தை நான் கொடுக்க போகிறேன், நீ யோசிச்சு பார்த்தீங்களோ யோசிச்சு பார்க்கலையோ. எலியா வானத்திலிருந்து நெருப்ப வரவழைச்சான், பாகால் பேயோர் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொண்டு போட்டான், எல்லாம் பண்ணான். பயங்கரமான ஒரு ஊழிக்காரன், அவன் சொன்னா மழை நிற்கும், அவன் சொன்னா மழை பெய்யும். அவன் சொல்றான் மழை பெய்ய, அப்படின்னு மழை பெய்யுது. வானத்தை அடைக்கலாம் அடைக்கி, இவ்வளவெல்லாம் செஞ்சிட்டான், போதும்ட்டான். 19 அதிகாரத்திலே மலைக்குயில உட்கார்ந்து கொண்டு தேவதூதன் சாப்பாடு போறான், தின்னு படுத்து கொடுத்துறான். ஆண்டவர் கேட்கிறாரு, என்னடாப்பா பண்ற? ஆண்டவரே போதும், ஆண்டவர் நான் வந்து சேர்றேன். என்ன எசபேல் கொண்டு போட போறான்? ஆனா பைத்தியக்காரா, எசபேலுக்கும் கல்ற இல்ல, உனக்கும் கல்ற இல்ல. எசபேலை புதைப்பதற்கு ஆளை தேடினா நாய் தின்னு போட்டுருச்சான். நாய் அவளை தின்னபடினால புதைக்கிறதுக்கு அவளுடைய உடம்பு சதை கிடைக்கல. அதே சமயம் எலியாவை புதைப்பதற்கு கல்லறை இல்லையா, மேல போயிட்டான். இவனுக்கு அவ கொண்டு போடுவான்னு பயம் எசபேல் மேல. ஆண்ட சொல்றாரு, அவளுக்கும் கல்ற கிடையாது, உனக்கும் கல்ற கிடையாது. நீ சாவை காணாமல் ஏரோக்கே போல மேல எடுத்துக்கொள்ளப்படுவாய், ரொம்ப சந்தோஷப்படுறாத. மத்தவங்க எல்லாம் செத்து போய் தான் மேல வருவாங்க, நான் சாகாமே மேல போறேன்னு. உன்னை எடுத்துக்கொள்வதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? நீ போதும் என்று சொல்லிவிட்டாய், இன்னொருத்தர் வேணுங்கன்னு. நீ போதும்னு சொல்லிட்ட, இன்னொருத்தன் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும். எவ்வளவு வேணும் தெரியுமா? உன்னுடைய அபிஷேகத்தில் ரெண்டு மடங்கு வேணும். அம்மா அடி, யோ வானத்திலிருந்து நெருப்பு வளைச்சா போதாதா? அத மாதிரி டபுள் பாகால் செய்ய சிற்கல்சிகள் 400+450 க்ளோஸ் பண்ணது போதாதா? அதை காட்டணும் டபுள். யோர்தானை முறுக்கின சால்வையாலே அடித்தால் போதாதா? இல்ல, முறுக்காமே கஷ்டப்படாம அடிக்கணும். செத்து போனாலும் என்னுடைய உலர்ந்த எலும்புகள் செத்து போனோட உயிராக்கணும். எலிசாவுடைய தாகத்தை பாருங்க. எலிசாவின் தாகம் எலியாவின் வேகத்தின் ரெண்டு மடங்கு. 19 கர்த்தர் என்ன சொன்னா, நீ சாக மாட்டாப்பா, இசபேல் கொல்ல மாட்டா, உன்ன சொல்லிட்டு நீ ஒன்னு பண்ணு, இப்ப இமீடியட்டா போய் சீரியாவின் மேலே ஆசகேலை ராஜாவா ஏற்படுத்து. அதுக்கு அடுத்தபடியாக நீ இஸ்ரவேலின் மேலே சமாரியாவிலே எகுவை ராஜாவா ஏற்படுத்து. ரொம்ப சந்தோஷப்படுறாத, உன் ஸ்தானத்தில் எலிசாவை ஏற்படுத்து. எகுவை ஏற்படுத்துறது பெரிய சமாச்சாரம், ஆசகேலை ஏற்படுத்த பெரிய சமாச்சாரம். ஆனா ஏன் ஸ்தானத்தில் இன்னொருத்தங்க ஏற்படுத்த யோசிக்கணும்? ஏன் என்ன இடத்தை காலி பண்ணு சொல்றாரு? இடத்த கால் மேலவா. போதும் என்று சொன்னால் பயன்படுத்த முடியாது, வேண்டும் என்றால் பயன்படுத்துவேன். இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணல, ஆனா கத்தர் ஏதோ பேச சொல்ல ஏன்னு தெரியல. என் மெசேஜே வேற, என்னை ஓகே மெசேஜ் நான் கொடுக்க போறேன். ஆனா முன்பதாக இதெல்லாம் கத்தர் சொல்ல சொல்லுகிறார். யார் எங்களுக்கு போதும் சொல்ற, நீங்க வளரவே மாட்டீங்கன்னா உங்களை ஓபனா எழுதியே தரேன். எங்களுக்கு இருக்கிற அதிகாரம், எங்களுக்கு இருக்கிற அபிஷேகம் போதும், எங்களுக்கு இருக்கிற வரங்கள் போதும், எங்களுக்கு இருக்கிற ஆத்துமாக்கள் போதும், எங்களுக்கு இருக்கிற வசதிகள் போதும், எங்களுக்கு எல்லாமே போதும் என்றால் அவ்வளவு அங்க நிக்க போறீங்க. ஆனால் வேண்டும் என்றால் இன்னும் வளர்வீர்கள். ஒரு வளர்ச்சி வேண்டுமா? இருக்கிற கிருபை போதுமா? இல்ல, இன்னும் தாரும் கிருபை, இன்னும் தேவை கிருபை தாருமே. அந்த பாட்டு கேட்டுக்கலாம் நீங்க, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா! கிருபையின் மேல் கிருபை, அதான் கிருபையின் மேல் கிருபை. கிருபை தேவ சபையே, இது தேவன் கொடுக்கும் வாக்கு தத்தம் மட்டுமல்ல, இது ஒரு சவால். சந்திக்க யார் தயார்? அந்த சண்டை மாறுதல்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். எலிஷா சொல்றான், எனக்கு இன்னும் வேணும், டபுள் போர்ஷன் வேணும். நீ கேட்ட இல்ல, டபுள் போ. ஊத்தியாச்சவன் மேல எலியா 8 அற்புதம் செய்கிறான், ஆனால் எலிசா 16 அற்புதம் செய்கிறான். இன்னும் கொஞ்சம் ஆழமா போட்டுமா? எலியா சாவை வென்றான், எலிசா செத்த பிறகும் வென்றான். அம்மாடி, இது எப்படி இருக்கு? எலியா சாவை வென்றான், சாகவே இல்லை, மேல போயிட்டான். ஆனால் இந்த எலிசா செத்து போன பிறகும் உலர்ந்த எலும்பின் மூலம் செத்தவன் உயிரோட. உலகத்தில் ஹிஸ்டரியில பேரலே கிடையாது, இயேசு கூட செய்யல. இயேசு சொல்றார், நான் என்ன விசுவாசம், நான் செஞ்சது செய்வான், என்ன கண்டு மேன்மையான செய்வான். ஆனா இயேசுவை காட்டிலும் மேன்மையா செய்யப்பட்ட ஒன்று பைபிள்ல இருக்கு, என்னவென்றால் அது இயேசுவெல்லாம் செஞ்சான்னு வச்சுங்க, ஆனால் செய்ய வைக்கிறான். ஏன்னா வேணும் வேணும்னு சொல்றான். இயேசு 3 பேர் உயிரோடு எழுப்புறார், நிறைய பேர் எழுப்பியிருக்கலாம், ஆனா 3 பேர் எழுப்புகிறார். செத்து போன எவருவின் மகள், இப்பதான் உடம்புல சூடு அடங்கியிருக்க, அவளை எழுப்புகிறார். நாயின் ஒரு விதவியின் மகனை எழுப்புகிறார். செத்து போய் நாரி கல்லறையிலே இருக்கிற லாசரு எழுப்புகிறார். லாசருடைய எலும்பு இன்னும் உலர்ந்து போல, கரெக்டா? ஆனால் எலிசா என்ன பண்ணா தெரியுமா? உலர்ந்து போன எலும்பு, அந்த எலும்பு செத்து போன உயிரோடு எழுப்பிடுச்சு. ஆமே, ஏன் வேண்டும் வேண்டும், இன்னும் தேவை, இன்னும் தேவை, இன்னும் தேவை, இன்னும் தேவை கிருபை தருமே என்றானே. இரட்டிப்பான அபிஷேகம் வேண்டும் என்றானே. உனக்கு ஆசீர்வாதம் ஏசாவே, உனக்கு இன்னும் வேணுமா? எனக்கு வேண்டாம், போதுமானதெல்லாம் இருக்கு. யாக்கோபு சொல்றான், எனக்கு இதை கொடுக்கறேன், இதை நீ வாங்கினா கூட எனக்கு வேண்டிய மட்டும் இருக்கு. நான் வாரி வாரி வழங்குறேன் ஐயா, ஆனா எனக்கு வேண்டிய மட்டும் ஏன்னா உனக்கு நான் கொடுத்தாதான் கிடைக்கும். எனக்கு வானத்தின் பலன்லிருந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டுதப்பா. ஆமே, கிருபை தேவ சபையை பெற்றுக்கொள்ள யார் ஆயத்தம்? ஆயத்தம் என்றால் தாகம் உள்ளவர்கள் தண்ணீர் ஊற்றுவார், வறண்ட நிலத்தில் ஆவியை ஊற்றுவார். தாகம் இல்லை என்றால் தண்ணி ஊற்றி பிரயோஜனம் இல்லை. யார் தாகமோ அவன் மேல ஊற்றுவார். நீங்கள் எலியா கடா எலிசா கடா என்று நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆமே. ரெண்டு பேரும் தேவண்ட பிள்ளைகள் தான், எலியாவும் எலிசா தேவண்ட பிள்ளைகள் தான். ஆனால் எலியாக்கள் போதும் என்றார்கள், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். எலிசா வேண்டும் என்றார் ஆண்டவர், இரட்டிப்பாக அவனை பயன்படுத்தினா கர்த்தர் திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதா. ஆமே. கர்த்தர் திருநாமத்தை வேண்டாமே. எனவே நான் பிரயோஜனம் உள்ளவளாய் இருக்கணும். சரி, நான் சுருக்கமாக ஐந்து குறிப்புகள் உங்கள் மத்தியில் வைக்கப் போகிறேன். இந்த பூரண கிருபை என்னிலே செயல்பட நான் என்ன செய்ய வேண்டும்? கவனிங்கள், ஏசாவுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா ஆண்டுதான் கொடுக்கிறார் இல்லையா? ஏன்னா ஈசாக்கு மூலம் ஆசிரிக்கப்பட்டான். அவன் ஏசா சொல்றான், ஒரு ஆசிரம் இல்லையா டாடி, ஓகேடா அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், ஆனா ஓகே இது ஒண்ணு இருக்கு இதை வச்சுக்கோன்றாரு. அதான் அந்த கிருபை அவனுக்கு கிடைக்குது. ஆனால் யாக்கோபுக்கு கிருபையின் மேல் கிருபை, தேவனோடு மனுஷனோடு போராடி மேற்கொண்டபடியால் அவனுக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு. இன்றைக்கு இந்த சபைக்கு கர்த்தர் யாக்கோபின் ஆசிரமாக்கி கிருபையின் மேல் கிருபையை கொடுப்பாரா? ஆமே. ஆண்டவர் இந்த கிருபையின் மேல் கிருபையை மத்தியிலே அவர் கொடுக்க போறா. கர்த்தர் திருநாமத்துக்கு பைபிள் போட்டிருக்கு, ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுமா? இன்றைக்கு என்ன கூப்பிடுறதுக்கு முன்னாடி பாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நான் கவனித்தேன். பத்து ஆண்டுகள் நிறைவானதை குறித்து நம்ம ஸ்தோத்திர கூட்டத்தை நடத்தி இருக்கோம். இந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் பங்கேற்கும்படி பாஸ்டர் பிரேமகுமார் வந்திருக்கார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்க ஸ்தோத்திரிச்சு கொண்டே இருங்க, கிருபை பெருகி கொண்டே போகும். முறுமுறுக்காதீர்கள், ஸ்தோத்திரியுங்கள். எல்லாவற்றையும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எல்லாவற்றுக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வெற்றி பெறும் காலங்களிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். கண்ணீர் வடிக்கும் காலங்களிலே கர்த்தருடைய கிருபைக்காய் கெஞ்சுங்கள். கொடுமையான காலத்திலே கர்த்தருடைய அடைக்கலத்தை தேடுங்கள். எல்லா காலங்களிலும் ஸ்தோத்திரியுங்கள். எல்லா காலங்களும் எல்லாவற்றுக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. வியாதிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க மாட்டோம், வியாதியிலும் ஸ்தோத்திரிப்போம். துன்புறுத்தலுக்காய் கர்த்தரை சோதிக்க மாட்டோம், துன்புறுத்தலிலும் கர்த்தரை சோதரிப்போம். போராட்டத்திற்காக கர்த்தரை சோதிக்க மாட்டோம், போராட்டத்தின் மத்தியிலும் கர்த்தரை சோதிப்போம். ஏன்னா எங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியும், சோத்தரிப்பதனாலே கிருபை பெறுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அதை ஆரம்பிக்க போற. கர்த்தர் திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதா. சரி, இப்போ இந்த கிருபையின் மேல் கிருபை எப்படி நம்மளே செயல்பட போகிறது என்பதற்கான ஒரு ஐந்து குறிப்புகளை சுருக்கமாக கொடு. முதலாவதாக, இந்த கிருபையின் மேல் கிருபையை உங்களிலே உங்களால் பெருக்க செய்ய முடியாது, பெருக்க செய்யும்படி கர்த்தர் ஒரு அற்புதமான காரியத்தை செய்கிறார். என்னவென்றால், சர்வ வல்லமை படைத்த தேவன், சர்வத்தையும் ஆளுகிற தேவன், சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன், சர்வ ஞானத்தையும் உடைய தேவன், மற்றவர்களெல்லாம் ஆண்டவராக இருக்கலாம், ஆனா உங்களுக்கு அவர் அப்பாவாய் மாறிவிட்டார். ஹல்லேலூயா. வாசியுங்கள் ரோமர் 8:15. உங்களுக்கு ஒரு வல்லமையான தேவன் உண்டு, அவர் வெறும் வல்லமையான தேவன் மட்டும், உங்களை அன்புள்ள அப்பா அவர், அவர் கூட இருக்கார். வாசிகள் ரோமர் 8:30.
திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் பாருங்கள், இன்றைக்கு நாம் எதை கேட்கிறோம், நாம் நம்முடைய அப்பாவிடம் எதை கேட்போம் சொல்லுங்க. அவரால் கொடுக்கக்கூடியதான் கேட்க முடியும். அப்பா தன்னால் கொடுக்க முடியதான் கொடுப்பார். ஆனால் இந்த பரமத்தாபர் இருக்கார் பாருங்க, அவரால் எல்லாத்தையும் கொடுக்க முடியும். ஏன்னு கேட்டா, தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை கொடுத்து அவரோட மற்ற எல்லாத்தையும் அருளாது இருப்பது எப்படின்னு பைபிள் போட்டிருக்கு. சொந்த குமாரனே அவருக்கு கொடுத்தாரு, இப்ப நீ கேட்கின்றவனே கொடுப்பா. ஹல்லேலூயா. கேட்டதெல்லாம் அன்புடன் ஈந்தீர், கூப்பிடு வேளை செவிசாய்த்தீர், இந்த உதவி என்று மறவே இன்ப துதிகள் ஏறெடுப்பேன் என்று பக்தன் பாடுகிறார். சொந்த குமாரனை கொடுத்தார் சிலுவையிலே உனக்காய் மறிக்கும்படியாய், உன் பாவத்தை தன் மீது ஏற்கின்ற சொந்த குமாரனை கொடுத்தார், உன் தண்டனையை தன் மீது ஏற்றுக்கொண்டு தம்முடைய நீதியை உனக்கு கொடுத்த தன் சொந்த குமாரனை கொடுத்தவர் இன்றைக்கு அதோடு எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆமே. கர்த்தர் ஸ்தோத்திரம். எனவே இந்த நாள்ல நம்ம ஜெபிக்க போறோம். என்ன நம்ம ஜெபிக்க போறோம், ஆண்டவரே எவ்வளவு பெரிய காட்டடிச்சு எவ்வளவு ஆத்மா லண்டன்ல போய் விழுந்தாலும் நீர் இங்கே ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை எழுப்ப போகிறீர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சேனை ஒன்று இங்கே எழுப்ப போகிறது. இந்த போட்ராஃப்ல, இந்த போகும்ல, இந்த மூல்ஹைம்ல, இந்த ரூர்கெபிட்ல, இந்த ஜெர்மன் பிரதேசத்தில் தேவன் இந்த அற்புதத்தை செய்து என் கண்கள் அதை காணும். எனக்கு ஆரம்ப நாட்டில் எங்களுடைய பைபிள் ஸ்கூலுடைய சட்சுங்க, நீங்க படிச்சு பைபிள் ஸ்கூல்ல எங்களுடைய சர்ச்சுடைய சட்சுங் சட்சுங் என்பது பைலாஸ் அதை படிச்சு பாருங்க, அதுல என்னென்னமோ வச்சு எழுதுனேன். அந்த நாட்டில் நான் பலவீனமானவன், சாதாரணமானவன், அப்பதான் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கேன். நானே சட்சுங்க முழுக்க பண்ணேன். இன்னொரு சகோதரி உதவியோடு பைபிள் ஸ்கூல் எல்லாம். ஆனால் என் இருதய ப்ராப்ளம் வந்து சீரியஸா போய்கொண்டே இருப்ப நான் நினைச்சேன், தரிசனம் என்னுடையது, ஆனால் யாரை கொண்டாவது கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்றுவார். ஏன் தெரியுமா உனக்கு? உலகின் மாபெரும் பேராலயங்கள் கத்தீட்ரல்ஸ் ஒரு மனிதனால் கட்டப்படவில்லை. ஒருவர் அஸ்திவாரம் போடு, ஒருத்தர் ஆர்கிடெக்ட், இன்னொருத்தன் அஸ்திவாரம் போடுறான், இன்னொருத்தன் கட்டி எழுப்புறான். எத்தனையோ வருஷங்கள், 50 வருஷம் 60 வருஷம் எல்லாம் கட்டி எழுப்பியிருக்காங்க. எத்தனையோ பேராலயங்கள் ஆரம்பித்தவனாலே முடிக்கப்படவில்லை. யாரோ ஒரு வந்து அதை முடிச்சா மொத்தத்தை தரிசனம் நிறைவேறிச்சு. எனவே யாரா செய்வாங்கன்னு நினைச்சேன், ஆனால் என் கண்கள் காணாத கர்த்தர் என்னுடைய காலத்திலேயே பைபிள் ஸ்கூல் ஆரம்பிச்சு வச்சார். அதிசயமான முறையில் இழந்த ஆத்துமா மூலமாக எங்க சர்ச் விட்டு போயிட்டாங்க அவங்க. நான் கண்ணீரோடு அனுப்பினார்கள். ஏன்னா நல்ல ஒரு ஆத்துமா லண்டன் போறாங்க. ஆண்டவரே, இந்த லண்டன் இப்படி கொள்ளை கொண்டு போதே ஆத்துமா என்று கண்ணீர் விடுத்து நாங்க ஜெபிச்சு ஆரம்பிச்சோம். ஆனால் அந்த மகன் அங்கே போன பிறகு அவங்க பாஸ்டர் வெள்ளக்கார அவர் சொன்னாரு, நீ பைபிள் ஸ்கூல்ல படிக்காம உனக்கு நான் ஊழியம் கொடுக்கும், ஊழியம் நீ செய்ய முடியாது. கென்சிங்டன் டெம்பிளுக்கு போக முடியாது, ஏழிம் பைபிள் காலேஜ் போக முடியாது, எங்க போற, பகலினுக்கு போற, பகலின் பைபிள் ஸ்கூலே கிடையாது. நான் சிங்கப்பூர் வந்து இறங்குற மாதிரி இந்த அம்மா உட்காந்து என்ன என்ன பைபிள் ஸ்கூல் படிக்க எங்க இருக்கு, உங்ககிட்ட தான் இருக்கு இல்லையே, மாணவ ஆரம்பிக்க போறீங்க எப்ப, நான் இப்பன்றாங்க, எப்படி இருக்கு ஜாய்ஸ் மயில் வானு, அப்படிதான் பைபிள் ஸ்கூல் ஆரம்பிச்சோம். எம்மாடி மாட்டிக்கிட்டு சரியா சிக்கிட்டேன்னா பாஸ்டர் ஜோனதான் சொல்லிட்டு வந்து இறங்கிட்டாங்க. உடனே நானும் மனைவியும் சேர்ந்து இரவெல்லாம் நாங்க படிச்சு ப்ரிப்பேர் பண்ணோம், மார்னிங்ல இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். இப்ப இந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக செய்யக்கூடாதுக்கா சர்ச்சில் சொன்னா ஒரு 16 பேர் இருந்தாங்க, மொத்தம் 17 பேர் நினைக்கிறேன், 16 பேர் 16 பேர் மொத்தம் 16 பேர் படித்தார்கள். ஒரு மாசம் பள்ளி கொடுத்து நாங்கள் நடத்தினோம். இரவு எங்களுக்கு நைட் ஸ்கூல், காலையில் அவர்களுக்கு டே ஸ்கூல். 250 இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 300 பேஜஸ்க்கு மேல நாங்கள் நோட்ஸ் வச்சிருக்கோம். ப்ரிப்பேர் பண்ணி அப்போ ப்ரிப்பேர் பண்ணி எப்படியாவது ஒரு ஆத்துமாடு உருவாக்கணும்னு சொன்ன அந்த உருவானோட எத்தனை பேர் லீடர்ஸ் இருக்காங்க. ஆமே கத்தோட திருநாமத்மாயுண்டு. ஆமே தேவன் பிள்ளை, நான் ஒன்றை சொல்லுகிறேன், நீ வேண்டும் என்று சொன்னால் கத்த நாளிலே காண செய்வார். சிறுபாவிலே சிறுபாவிலே உன் கரங்கள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் விட்டதப்பா, உன் கரங்களை இதை கட்டி முடிக்கும். கத்த உங்களை பார்த்து பேசுகிறார், உன் கரங்கள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரமிட்டது, உன் கரங்களை அது கட்டி முடிக்கும். ஏன் தெரியுமா, உன் திறமையால் அல்ல, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. தலைக்கல்லி கொண்டு வருவா. பெரிய பர்வதமே, சிறுபாவிலுக்கு முன்பு எமாத்திரம் நீ சமபூமியாவாய். ஹல்லேலூயா. தலைக்கல்லி, தலைக்கல்லி எப்பது போல எல்லாம் முடிச்சவர், தலைக்கல்லையும் கொண்டு வருவா, அடிக்கல்லையும் தலைக்கல்லையும் கொண்டு வருவா. அவனுடைய கரங்கள் அஸ்திபாரம் விட்டால் அதுவே அதை கட்டி பிடிக்கும். ஆமென். ஏன் தெரியுமா, அவருடைய திறமை அல்ல, உங்களுடைய திறமை அல்ல, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவது, கிருபை மேல் கிருபை உண்டாவதாக அர்த்தம். கிரேஸ் கிரேஸ். நான் அந்த பிளைட்ல போறப்பங்க என்ன பிளைட் நான் பிளை பண்ணக்கூடாது, நான் 3000 மீட்டருக்கு மேல் நான் பிளை பண்ணக்கூடாது, ஏன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலே. ஆனால் நான் வருஷத்துல பிளை பண்றது எத்தனையோ தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் பிளை பண்றேன். எவ்வளவு தௌசண்ட் கிலோமீட்டர் சிலதான் அப்படியே பார்ப்பேன். டாக்டர் அப்பதான் சொல்லிருக்கான், போன வருஷம் பிளை பண்ணனா செத்து போயிடுவோம் பிளைட்லேயே. இது முன்னாடி எனக்கு 91 டாக்டர் சரியன்னு சொன்னதை பல டாக்டர் சொல்லி பார்த்தா நான் திருந்துற மாதிரி இல்லை, நான் போய் பிளை பண்ணிக்கொண்டேதான் இருக்கிறேன். ஆனா ஒரே ஒரு காரணத்தை நான் சொல்லுகிறேன், போன வருஷம் 3000 மேல படக்கணும் நான் சொன்னேன், பில்லாடனோட தான் 3000க்குள்ள பறப்பான் கட்டடத்தை இடிக்கிறதுக்கு. நான் 3000க்கு மேல பறந்ததான் அடுத்த நாட்டுக்கு போக முடியும் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டேன். நான் பிளை பண்ணி கொடுத்தேன் லண்டனுக்கு, ஸ்கிரீனை பார்த்தா 30,000 33,000 அடி உயரத்திலே பறந்து கொண்டு இருக்கிறோம். திடீர் மனசுல பயம் வந்துச்சு. உடனே நான் சொன்ன, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. ஏன் சொன்ன தெரியுமா உங்களுக்கு, அந்த பிளைட்ல ஆரம்பத்தில் சொன்னா உனக்கு ஆபத்து வர்ற போது நாங்க சொல்லுவோம் கிரேஸ் கிரேஸ். அப்படியே சொல்றான், என்ன சொல்றான், பிரேஸ் பிரேஸ். எந்த பிளைட்ல ஏறினாலும் எனக்கு அந்த வார்த்தை வரப்போ அப்படியே எக்ஸைட் ஆவேன், என் காதல பிரேஸ்னே கேட்காது. அவன் சொல்லுவான், பிளைட்டுக்கு பிரச்சனை டர்மாயில் வர்ற போது நாங்க பிரேஸ் பிரேஸ் குனிஞ்சுக்கோ, நாம் பிரேஸ் பிரேஸ் நிமிந்துக்கிறோம். கிரேஸ் கிரேஸ். ஏமே, கிருபை மேல் கிருபை. இந்த தேவ கிருபை சபையே, கிருபை தேவாலயமே, கிருபை திருச்சபையே, இந்த புதிய ஆண்டு உனக்கு கிருபையின் மேல் கிருபையின் ஆண்டு, கிருபை உண்டாவதாக, கிரேஸ் கிரேஸ். ஆமென். பிரைஸ் பீ டு காட். பூரண கிருபை. ஆமென். ஏன் கேட்டா, இந்த பார்தலத்தின் சொந்தக்காரன் என் உள்ளத்தின் சொந்தம், பார்தலத்தின் சொந்தக்காரன் என் உள்ளத்தின் சொந்தம். என் மனைவிக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தா, ரொம்ப ஏழை, எம்எஸ்சி படிக்கிறப்போ பரம ஏழை, கட்டத்துக்கு 2 புடவை தான் வச்சிருந்தா. அவள் திருமணமான பிறகு எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு தான் நாங்க ஜெர்மனிக்கு வரப்போறோம். மேடம் தயசே எங்க வீட்டுக்கு வாங்க, நீங்க அந்த வீட்டுக்கு போய் அசந்து போயிட்டோம். பிரம்மாண்டமான மாளிகை, வீட்டுல இல்லாத பொருளே இல்ல. அந்த அம்மா காலையில ஒரு சாரி, மத்தியானம் ஒரு சாரி கட்டுறாங்க. இது என்னடாப்பா ஆச்சரியம், எனக்கு என்ன விஷயம் சொல்லுங்க. அம்மா கல்யாணம் பண்ணது யாரு? சிங்கப்பூர் பிசினஸ் மேன். ரொம்ப ஏழை. எம்எஸ்சி படிச்சாங்க, ரொம்ப ஏழையா இருந்தாங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கு பெரிய வேலையை தேடி போல பெரிய மாப்பிள்ள கிடைச்சிட்டாரு. மாப்பிள்ள ஒரு நிமிஷத்தை எல்லாத்தையும் மாத்தி போட்டார். ஆமே. இன்றைக்கு இந்த ஆலயத்தை கத்தர் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? பெரிய மாப்பிள்ள இருக்காரு. அவர் எவ்வளவு எப்படிப்பட்டவர்? சர்வவல்லவர். எல்லாம் முடியும் அவரால். அவரால் எல்லாரையும் கொண்டு உள்ள அடைக்க முடியும். இந்த பாரதவத்தின் சொந்தக்காரர் நம்முடைய உள்ளத்தின் சொந்தமான தேவனாயிருக்க கர்த்தர் திருநாமத்திற்கு மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தர் இதை செய்கிறார். சமீபத்தில் ஜீசஸ் கால்ஸ் என்ன பேச கூப்பிட்டிருந்தாங்க. இந்தியா போயிருந்தேன். முதல் மீட்டிங் அவங்க அங்கதான் நடந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. சுவிசேஷ கூட்டம் நடத்திட்டு ஜபத்து கூட்டம் கியூ நிக்கிறாங்க பயங்கரமா. அப்போ நான் ஜபிக்கிற போது ஜபிக்க வந்த ஒருத்தர் சொல்றாரு, பாஸ்டர் எனக்காக நீங்க ஜபியுங்கள், மந்திரி போஸ்டுக்கு ட்ரை பண்றேன், நீங்க என்னவா இருக்கீங்க? நான் எம்எல்ஏவா இருக்கேன். அடப்பாவி, எந்த கட்சியில? அம்மா கட்சியில. அம்மா கட்சியில வந்து ஒரு ஐயாவுடைய கிருபைக்கா கெஞ்ச வந்திருக்காரு. அவர் கிறிஸ்தவரும் இல்லையா? அவர் சொல்ல, ஐயா எனக்காக, ஃபாதர் எனக்காக ஜெபிங்க, ஏன்னா ஒரு மந்திரி போஸ்டுக்கு நான் ட்ரை பண்றேன், கத்தோடைய கிருபை கிடைக்க முடியாது, நான் ஜெபிச்சு அமைச்சாரன். இந்த மாதிரி ஆத்துமா நின்றுதாங்க அந்த வரிசையில். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேர் இஸ் நோ ஹார்ட் நட் டு டிஃபிகல்ட் ஃபார் காட் டு கிராக். எந்த நட்டையும் உடைப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தராலே கூடாத காரியம் இல்லை. கிருபுண்டாம் சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுடைய அப்பாவா இருக்கிறபடி கவலையப்பட வேண்டாம். என்ன கேட்டேன் அந்த பிள்ளைய நான் கேட்டேன், என்னமா உனக்கு வேணும்? கேட்கறதுக்கு பயமா இருக்கு, அப்பா திட்டி போடுவாரு நினைக்கிறேன். இல்ல அப்பா பாவம், அப்பாவை நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம், அம்மாவை கஷ்டப்படுத்த வேண்டாம். அம்மாவும் அப்பாவும் தங்களை வரவுக்கு ஏத்த மாதிரி நம்மளை நடத்துறாங்க. இதுவே போதுறமுன்னு சொன்னாலும் எனக்கு தெரியல. ஆனா உடனே நான் சொல்றேன், நானு ஒருவேளை உங்க அப்பா சர்வ வல்லவராய் இருந்தார் எல்லாத்தையும் கேட்பீங்க நீங்க, ஏன்னா அவரால் செய்ய முடியாது. எதுவுமே இல்லை. ஆமே. எதுவுமே இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். முதலாவதாக அன்புள்ள அப்பாவை உங்க சர்வ வல்லமுள்ள தேவனை உங்களுக்கு அன்புள்ள அப்பா வாரி கொண்டிருக்கிறது. எனவே கிருபின் மேல் கிருபி உங்களை பெருகும் என்று சொல்லுகிறேன். நம்பர் ஒன், யோவான் 1:12 சொல்லுகிறது, நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி. சரி, 1:12 என்ன சொல்லுது? அவர் நாமத்தின் விசுவாசம் உண்டாகி அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரும் அத்தனை பேரும் பிள்ளைகளும் அதிகாரத்தை கொடுத்தார். இரண்டாவதாக உங்களுக்கு ஒரு கேப்டன் இருக்கிறார், ஒரு தளபதி. ஒரு தோல்வியும் ஒரு போதும் ஒரு களத்திலும் காணாத ஒப்பு நிகரற்ற தானை தளபதி, சேனை அதிபர். யார் அவர்? இயேசு கிறிஸ்து. அவர் இருக்கிறபடியினால நாம் எப்படி ஆகிறோமா? நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவளாய் மாறுகிறோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவளாய் நாம் மாறுகிறோம். கர்த்தருடைய திருநாமத்திற்கு மகிமையுண்டா தேவன் பிள்ளைய வாசிங்கள். அந்த வசனத்தை ரோமர் 8:37.
இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே,
நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நம்மில் அன்பு கூறுகிற தேவனால முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்மில் அன்பு கூறுகின்ற தேவன் என்ன பண்ணிக்காரு? அவர் நம்முடைய அன்புள்ள தாபன் மட்டுமல்ல, நமக்கு ஒரு சிறந்த ஒரு தளபதியை கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு களத்திலும் தோல்வி கண்டதில்லை, காண போவதும் இல்லை, நீங்கள் காணவும் போவதில்லை. ஏனென்றால் உங்களை காண விட மாட்டார். பைபிள் போட்டிருக்கு, சமாதானத்தின் தேவன் தாமே சத்ருவாகிய சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் காலின்கள் நசுக்கி போடுவார். ஒரு குட்டி பிள்ளை என்று கொண்டு வாங்களேன், யாராவது சின்ன பிள்ளை தூக்கக்கூடிய பிள்ளை யாராவது கொண்டு வாங்களேன், யார்த்தையும் கை கொடுத்து இருக்கா? கொஞ்சம் கொண்டு வாங்க. தாயும் தாயும் மகனுமாக அல்லது தாப்பூரும் மகனுமாக வாங்கறேன். வாங்கம்மா, வாங்களே, பிளீஸ் கம். இப்ப இந்த பிள்ளை இருக்கு. இந்த பிள்ளை திடீர்னு பயந்து அலருது. ஏன் அல தெரியுமா? பூச்சி வந்துருச்சு. பூச்சின்னு அலருது. அலர்ன உடனே அப்பா என்ன பண்றாரு? ஏய் பயப்படாத, கடாறு பூச்சி அடிச்சு போட்டுறாரு. அடிச்சு போட்டு என்ன பண்ண தெரியுமா உனக்கு? இந்த காலை வச்சு பயமர்த்தியா பிள்ளைய, பயமர்த்தியா சத்தியா சத்தியா. யார் நசுக்கிறா? அப்பா. ஆனா யாருடைய காலு? பிள்ளையுடைய காலு. அவர் சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சத்ருவாகிய சாத்தான உன் காலின் கீழே தம்பி நசுக்கி போடுவார். காலு மட்டும் கொடுத்தா போதும், மத்ததெல்லாம் ஆண்டவர் பாத்துக்குவார். ஹல்லேலூயா. நீங்க போராடுங்க, வெற்றி அவர் தருவார். குதிரையே யுத்த நாளுக்கு நீ ஆயத்தமாக, ஜெயம் அவரால் வந்துடும். நீ வேத, நீ தண்ணீர் பாய்ச்சி, அவர் வலையை செய்வார். நீ விரும்பு, ஓடு, அவர் அடையை செய்வார். இதான் அதிசயம். இப்படிப்பட்ட சாணித்தளபதி உனக்கும் எனக்கும் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் வெற்றி கொடுக்கும் ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் நம்மிலே முற்றிலும் அன்பு கூறுகிற தேவன். நான் உங்களுக்கு இந்த உதாரணம் சொன்னேன்னா தெரியல, சொல்லேன்னா புதிதாக உங்களுக்கு கேட்டுக்கொள்ளுங்கள். என்ன தெரியுமா, ஒரு பாக்ஸர் பாக்ஸிங்க்கு சொன்னேன் இந்த சேர்ச்சில், ஒரு பாக்ஸர் பாக்ஸிங்க்கு பிளான் பண்ற போது மணல் மூட்டை வைத்து குத்துகிறான், கையெல்லாம் அடிபடுது, திரும்ப குத்தி முகத்தை காட்டுறான், மூக்கு உடஞ்சு ரத்தம் வருது, என்னென்னமோ செய்யறான், மணல் மூட்டை கட்டி கொண்டு கடற்கரையில ஓடுகிறான், என்னென்னமோ செய்யறான், இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு ரிங்ல இறங்கிட்டான். இவன் இவ்வளவு கஷ்டப்படுறான், மனைவி உட்கார்ந்து கொண்டு சாக்லேட்டும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டு டிவி பார்த்து கொண்டிருக்கிறான். இவன் ரிங்ல இறங்குறான், இறங்கணும்னு பயங்கரமான ரோஷகரமான குத்து சண்டை, அது அடிக்கிறது வர்றான் எதிரி, மூஞ்சி அடிக்கிறான் இங்க கிழிஞ்சு போச்சு ரத்தம் வருது, இங்க அடிக்கிறான் இங்க கிழிஞ்சு போச்சு ரத்தம் வருது, கடைசியில எதிரியை அவன் குத்தி வென்று விட்டான். மனைவி ஐஸ்கிரீம் சாக்லேட் சாப்பிட்டு விட்டு இதை டெலிவிஷன்ல பார்த்துக் கொண்டிருக்கிறார். இப்ப ஜெயிச்சுட்டான், ஜெயிச்சுட்டான், உடம்பெல்லாம் காயம், ஜெயிச்சு விட்டு அங்கே சொல்றாள், இவரை உலக சாம்பியனாக நான் அறிவிக்கிறோம், கையில ஒரு பெரிய ஒரு கப்பை கொடுக்கறாங்க, கையில ஒரு மில்லியன் டாலருக்கு செக்கை கொடுக்கறாங்க. மனைவி ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறாள், சாக்லேட் சாப்பிடுறாள், டெலிவிஷன்ல இதை பார்த்துக் கொண்டிருக்கிறாள். இப்ப இவர் வந்தாரு, கார்ல ஏறினாரு, டயர்டா வராரு, இந்த அம்மா இன்னமும் டிவியை பார்த்து கொண்டிருக்கிறாள். டோர்பெல் ரிங் பண்ணுது, ஓடி போய் கதவை திறக்கிறாள். அங்கே குத்துமா வந்துட்டு இருக்காரு, அவர் கப்பு வச்சிருக்காரு, கையில செக் வச்சிருக்காரு, இப்படி வரார். அவள் ஓடி வந்து என்ன செய்யாத, அவனை கட்டி பிடிச்சு முத்தமிட்டு, டார்லிங் கப் இஸ் யுவர்ஸ், செக் இஸ் மைன் என்று சொல்லுகிறார். கப்பு உனக்கு, செக்கு எனக்கு, பஞ்சாயத்து இல்ல, முற்றிலும் அன்புகுறவர் வந்துட்டார். இப்போ முற்றிலும் அன்புகுறவர் எல்லாம் ஜெயிச்சிட்டு கப்போடையும் செக்கோடையும் வந்திருக்காரு. வந்த உடனே இவ சொல்றா, முற்றிலும் அன்புகுறுகிறவரே உம்மால இல்ல, நீர் அன்புகுறுகிறவர், நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர், நீர் அன்புகுறுகிறவர், நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர், நீ என் ஹஸ்பண்ட் இல்ல, உன்னுடைய கப்பு உனக்கு. அது என்ன தெரியுமா கப்பு, எல்லா நாமத்திலும் மேலான நாமம், கரெக்டா டைட்டில், எல்லா நாமத்திலும் மேலா நாமத்தை பிதா அவருக்கு கொடுத்துட்டார். கப்பு நீங்க வச்சுங்க, அது எனக்கு கிடைக்காது, எனக்கு வேண்டாம், அது எனக்கு செக் கொடுத்தா போதும். ஹல்லேலூயா. அந்த செக் பிடிச்சிட்டாள், அந்த கான்கரர் அவர் இருக்கார், அவர் தான் கான்கரர். யாரு, இந்த ஜெயிச்ச பாக்ஸர். அவர் வைஃபுக்கு பேர் என்ன, மோர் தன் த கான்கரர், அப்படிதான் இங்கிலீஷ் பேர் போட்டிருக்கு. அவர் வந்து கான்கரர், வைஃப் பேரு மோர் தன் த கான்கரர். ஏன்னா அவர் கப்போட நிக்கிற அம்மா செக் அடிச்சுட்டு போயிட்டாங்க, அடுத்த ரவுண்ட் அடிச்சாலும் இதான் கிடைக்கும், இந்த மாதிரி செக் கிடைக்கும். ஆமே, கத்திரக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதனாலதான் நான் யூத் மத்தியில பேசுறது சொல்றது, பாய்ஸே நீங்க ஒழுங்கா படிங்கடாப்பா, நீங்க ஒழுங்கா படிக்கலாம், நல்ல பொண்ணே உங்களுக்கு கிடைக்காது. பொண்ணுங்களப்பா சொல்றேன், நீங்க ஒழுங்கா பாக்கிறதுக்கு லட்சணமா நல்ல பிள்ளைகளா இருங்கம்மா, சூப்பர் ஆளு கிடைப்போம். ஆணுக்கு அறிவும் பெண்ணுக்கு அழகும் அவருடைய முதலீடுகள் மாதிரி. ஆமேன். மனவாட்டி ஆகிய சபையை கொஞ்சம் அழகா ஒழுங்கா ஆண்டவருக்கு ஆயத்தமா இருந்தா போதும், வேற குவாலிபிகேஷன் வேண்டாம். அவர் எல்லா குவாலிபிகேஷன் கையில் வச்சிருக்காரு, அவர் உன்னை மனமுடிக்க வருகிறார். He is the conqueror and you are more than the conqueror. உன்னில் அன்பு கூறுகிற தேவனால் நீ முற்றிலும் ஜெயம் கொண்டா மாறுகிறாய். கிருபையின் மேல் கிருபை இது. இந்த ஆண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட வெற்றியை உங்களுக்கு தருவார். ஆமே. புது தளங்களை கொடுப்பாராக, புதிய தரிசன வயல்களை கொடுப்பாராக, தரிசு நிலங்கள் தரிசன நிலங்களாய் மாறுவதாக. ஆமே. அவர் காரணம் உங்களுக்கு சொல்லட்டுமா, நிறைய சமயம் நம்ம வளராத காரணம் எப்பயுமே பழச நினைச்சு அழுதுட்டு இருப்போம், கரெக்டா, ஐயோ இப்படிதான் முந்தி தெரியுமா உங்களுக்கு ஒருத்தர் ஊழியத்தை ஆரம்பிச்சாரு, ஊழியம் கட்டு போச்சு, நாங்க ஆரம்பத்தில் நிறைய பேர் இருந்தோம், அவங்க எல்லாம் செதறி போயிட்டாங்க, இனி ஊழியம் வளராது, இவ்வளவு வருஷம் பத்து வருஷத்துல இவ்வளவுதான் வந்திருக்கோம், இவ்வளவுதான் இருப்ப நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. டொரண்டோ சர்ச்சில் 200 பேர் 10 வருஷமா இருந்தார்களாம், ஆனால் திடீர்னு ஆவியான இறங்கினாரு, 1 மில்லியன் மக்கள் அந்த சபை வழியை கடந்து போனார், உலகம் முழுக்க வந்து ஆசீர்வாத அந்த பிளஸிங்கை பெற்றுக் கொண்டு சென்றார்கள். 1 மில்லியன் மக்கள், நான் போனப்போ அந்த சர்ச்சில் நிறைய ஆயிரக்கணக்கில் மக்கள் இருந்தார்கள். பெரிய கூட்டத்திற்கு கூட்டம், பென்சகோலா என்கின்ற ஒரு கிராமத்தில் சின்ன ஒரு சர்ச் அது, அந்த சபையிலும் எவ்வளவு 10-15 வருஷமா 200 பேர் தான் இருந்தார்கள். ஆனால் தேவன் திடீரென்று இந்த ஆலயத்தில் அற்புதத்தை செய்தார், அந்த ஆலயம் நிரம்பி வழி ஆரம்பித்தது, லட்சக்கணக்கிலே மக்கள் ரட்சிக்கப்பட்டார். கார் ஓட்டுகிறவர்களுக்கு ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன், பிள்ளைகளை நீங்களும் பதில் சொல்லலாம், கார்ல எது பெருசு, விண்ட்ஷீல்டா ரியர் வியூ மிரரா, விண்ட்ஷீல்டா ரியர் வியூ மிரரா எது பெருசு சொல்லுங்களேன். கார் ஓட்டுறவங்க, விண்ட்ஷீல்டு முன்னாடி இருக்கிற கண்ணாடி, ரியர் வியூ மிரர் பின்னோக்கி பார்க்கிற கண்ணாடி, ரெண்டும் கண்ணாடி தான், ஒன்னு முன்னோக்கி பார்க்கிற கண்ணாடி நமக்கு முன்னாடி இருக்கு, அதுக்கு பேரு விண்ட்ஷீல்டு. பின்னாடி பார்க்கிற கண்ணாடிக்கு பேர் என்ன? ரியர் வியூ மிரர். பின்னால வர்றத பார்க்கு, எது பெருசு? பின்னால பெருசு. எந்த கண்ணாடி பெருசு? முன்னாடி பார்க்கிற கண்ணாடி பெருசு. நம்ம முக்காலது பின்னாடி பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா முன்னாடி பார்த்தா ஓட்ட அப்ப பாத்துக்கலாம். எந்த பழச மறக்கவும் கூடாது. கர்த்தர் நம்ம எந்த நேரத்தில் கர்த்தர் உயர்த்தணும் மறக்க கூடாது. ஆனா அதே சமயம் அதையே பாத்துக்கிட்டு இருக்க கூடாது. முன்னாடி இருக்க தரிசனம் பெருசாயிட்டு இருக்கும். தரிசனம் பெருசா வச்சிருக்காரு. ஆனா வாழ்வின் கசப்பை அப்பப்ப நினைச்சு கொள்ளும்படியாக அந்த ரியர் மிரர் வச்சிருக்காரு. ஏன்னா எங்கிருந்து நாம் உயர்த்தப்படும் என்பதை நாம் காணும்படியாக. ஆமே. இனிமேல் உங்களுடைய கார்ல ஏறப்ப இது ஞாபகம் வச்சுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய தரிசனத்தை வச்சிருக்காரு. ஆனா கொஞ்சம் பழமையை வைத்திருக்கா, நினைவு வச்சிருக்கா. ஏன் கேட்டா அப்பதான் கர்த்தர் இங்கிருந்து நம்ம உயர்த்தணும். ஆடுகள் பின்னா கரவராடுகள் பின்னா திறந்து என்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கினாரே என்று சொல்லும்படி ரேர்வியும். ஆனால் தேவனே உமக்கு ஆலயத்தை கட்டுவேன், ஆண்டவர் அதற்கான எல்லாவற்றையும் சவரிப்பேன். அட்லீஸ்ட் என்ன நீங்க கட்ட உடனே என் மகனாவது கட்டுவான் என்று சொல்லுதான் விண்ட்ஷீல்டு. ஆமே. ஹல்லேலூயா. இதே கர்த்தர் செய்வார். ஆமே. கர்த்தர் திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டு காரியம் சொன்னேன். முதலாவதாய் சர்வவல்ல தேவன் நமக்கு அன்புள்ள தகப்பனாக இருக்கப்படியால் அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார், அப்பா பார்த்துக்குவார். இரண்டாவதாக நமக்கு ஒரு தளபதி உண்டு, அவர் நம்மை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராக மாற்றுகிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கும். மூன்றாவதாய் நமக்குள்ள ஒரு ஆவியானவர் உண்டு. ஏன்னா நம்மை ஆலயமாகவே மாற்றிவிட்டார். ஆமே. இந்த பில்டிங்கை கட்டி எழுப்புவது கர்த்தருக்கு கஷ்டம் இல்லை. ஏன்றால் அவருக்கு கட்டி எழுப்ப முடியாத பயங்கரமான பில்டிங் இந்த பில்டிங். மனுஷன் ஒருத்தனை தான் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மற்ற யார் வேணாலும் கண்ட்ரோல் பண்ணுவார். மிருகங்களை கண்ட்ரோல் பண்ணுவார், சுனாமியை கண்ட்ரோல் பண்ணுவார். அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே போட்டிருக்கல பைபிள்ல. உங்களுக்கு தெரியுமா அந்த அந்த கடலை பார்த்த அன்ற அதட்டினார்னு தமிழ் எப்படி போட்டிருக்கு? இங்கிலீஷ் எல்லாத்தையும் போட்டிருக்கு. ஹி ரெபியூக் தி ஸ்டார்ம் அண்ட் இட் காம்ட். அவர் அந்த காற்றையும் கடலையும் பார்க்கிற போது ஜனங்க சீஷர்கள் பயந்து அலறிட்டு இருக்காங்க. இவர் காற்று பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்து அவர் அமைதியாயிரு அதட்டுறார். அது எப்படி சினிமாவில் வருது தெரியுமா உங்களுக்கு? அமைதியாயிரு வரும் பேஸ் வாய்ஸ்ல பயங்கரமா இருக்கும். ஆனா உண்மை அப்படி சொல்லலையா? அவரு ஹீப்ரூல படிச்சு பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? வீட்டுல செல்ல நாய்க்குட்டி இருக்கு, பெரிய நாய் இல்ல, செல்ல நாய்க்குட்டி. பின்னாடி பின்னாடி வந்துட்டு இருக்கு, உங்களால பேச சும்மா அப்படி சொல்ல தெரியுமா? சும்மா அந்த மாதிரிதான் சொன்னாராம். எதை பார்த்து? புயலை பார்த்து. புயலை பார்த்து சொல்லுகிறார் சும்மா. இந்த பயலை பார்த்து சொல்ற டேய் சும்மா இருக்கடா. ஏன்னா புயல் அவர் சொல்ல கேட்கும், அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று கேட்கும், அதெல்லாம் அவருக்குள்ள அடங்கி இருக்கு. ஆனா இந்த ஆட்கள் ஆசாமிகள் தான் கஷ்டம். மனுஷனுக்கு தான் அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கோ அவரை நிராகரிப்பதற்கோ, ஆண்டவருக்குள் வளர்வதற்கோ தேய்வதற்கோ, ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கோ, அதை புறம்பாக்கி போடுவதற்கு அதிகாரம் நமக்கு தான் இருக்கு. அதனால சொல்றாரு, உன் இதய கதவை தட்டிக்கிட்டே நிக்கிறேன்டா, திறந்தேன்னா உள்ள வரேன், இல்லைன்னா கடந்து போயிடுவேன், உடைக்க மாட்டேன். ஆமே. புயல் அடக்க கஷ்டமே இல்லை, எல்லாம் அவருடைய கையில் இருக்கு. சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட பாரில் நடந்தார் போல் நீர்மேல் நடந்த பொற்பாதம் வேண்டும், ஒன்றை வேண்டும். சீரும் புயலினால் வாரிதி, கடல் பொங்குதான், பாரில் நடந்தார் போல் மண்ணு மேல நடக்கிற மாதிரி நீர்மேல் நடந்தீரேப்பா. சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட பாரில் நடந்த போல் நீர்மேல் நடந்த பொற்பாதம் ஒன்றை வேண்டும் என்று பக்தன் பாடுகிறார். ஆமேன். தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, உன் கதவை மட்டும் திறந்து உள்ள விடு, உன்னுடைய பாழடைந்த இந்த பழைய கட்டிடத்தை நான் குடியிருக்கும் கோயிலாய் மாற்றுவேன். ஆமே. உன்னுடைய பாழடைந்த பில்டிங், இந்த பாழடைந்த பில்டிங்கை ஏண்ட நீ கதவை திறந்து உள்ள விடு, நான் அதை குடியிருக்கும் கோயிலாய் நான் மாற்றுவேன். பில்லிகிராம் அவர்களுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ண போது ஒரு பாடகர் வந்து ஒரு பாடலை பாடினார். என் உள்ளத்தை விட்டு மறக்காத ஒரு பாட்டு. அந்த பாடலுடைய தமிழாக்கத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். என் வீட்டின் கூரை ஒழுகிற்று, இதான் பாட்டு. என் வீட்டினுடைய கூரை ஒழுகிற்று, விரைந்து வந்து கூரையை சரிசெய் என்று தச்சனுக்கு நான் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு சொன்னேன். உடனுக்குடனே தச்சன் விரைந்து வந்தான், கையில் பெட்டியுடன் வந்தான். வந்தவன் கூரையிலே ஒழுகும் இடத்தை சரி செய்தான். நான் சொல்லாத இடங்களை எல்லாம் சரிபார்க்க வந்தான். சுத்தியலை வைத்து சுவரெல்லாம் தட்டுகிறான் தட்டுகிறான் தட்டுகிறான். இதுவரை என் கண்களுக்கு மறைந்திருந்த ஓட்டைகள் எல்லாம் இப்போது புலப்பட்டன. கூரையிலே நான் பார்த்தது ஒரே ஒரு ஓட்டை. அந்த தச்சனை அழைத்தது அந்த ஓட்டையை அடைக்கும்படியாக. ஆனா அவனோ கூரையிலே அந்த ஒரு ஓட்டை பழுது பார்த்து விட்டு போகாதவன், சுவர் முழுதுமாய் தட்டி 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 ஓட்டை இருந்த இடத்தை எல்லாம் அடைத்தான். அடைத்து விட்டு சொன்னான், என்னை அழைத்து விட்டா இல்ல, இனி நிரந்தரமா நான் இங்கேயே தங்கி இருப்பேன், அடுத்த முறை ஓட்டை வராமல் பார்த்துக் கொள்ளுகிறேன். என்ன பாட்டு பாருங்க. அந்த தச்சனுக்கு பேர் என்ன தெரியுமா? நாசரேத்து ஒரு தச்சனாக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நீங்க அழைச்ச உள்ள ஒருவர் வந்துட்டு உங்களுடைய பாழடைந்த பில்டிங்க அவர் பழுது பார்த்து அதை தேவாலயமாய் மாற்றுகிறார். ஆவியானவர் குடியிருக்கும் ஆலயம் நீங்கள். வாசிக்க ஒன்று கொரிந்தியர் 3:16, ஒன்று கொரிந்தியர் 3:16.
நீங்கள் தேவனுடைய ஆலயமாய்
இருக்கிறீர்கள் என்றும்
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார்.
தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய வாசமாய் இருக்கிறது என்றும்
அறியாதிருக்கிறீர்களா?
போதும், தேவனுடைய ஆலயமாய் நம்மை மாற்றி போட்டார். ஆமென். ஆலயம்னா என்ன அர்த்தம் தமிழ்ல? ஆண்டவன் லைட் இருக்கு விடமா. ஆண்டவன் லைட், லைட் அல்ல, ஹி ரிஜாய்சஸ். கர்த்தர் ரொம்ப சந்தோஷமா இருக்கடா அவருடைய வீடு. ஆலயம் என்றால் ஆண்டவன் லைத்து இருக்கும் இடம். எனவே தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளம் தான் தெய்வம் வாழும் இல்லம். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே சந்தோஷமாய் குடியிருக்கிற போது நாம் மெய்யான தேவாலயமா இருப்போம். 1 Corinthians 3:16. அதை நம்ம கெடுக்க கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதை நாம் கெடுக்கவே கூடாது. கர்த்தர் திருநாமத்திற்குமயமுண்டாகலேலூயா. ஒரு பழைய வீட்டில் நீங்க நுழைங்க, ஷூ போட்டே வாங்க பிரதர்ன்றுவாங்க. புதுசா வீடு கட்டிருக்காங்க, என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்களுக்கு ஓடி வருவாங்க, பிரதர் ஹவுஸ் ஷூ போட்டுங்கன்னு பாத்துருக்கீங்களா? புது வீடு புது கார்பெட், என்ன பண்ணுவாங்க? பிரதர் நீங்க ஹவுஸ் ஷூ போட்டுங்க அப்படிவாங்க. இல்ல பிரதர் நீங்க இங்கே தொங்க விடலாம் அந்த காரியத்தை எல்லாம். ஏன் என்ன? புது வீடு புதுசா பார்த்து கொள்வார்கள். அது பழசாயி அதுல பழுதுபட்டுச்சு சொன்னா யாரும் கேர் பண்றது இல்ல. புது கார்பெட் புது வீடு புதுசா தான் வச்சிருப்பாங்க. கத்த திருநாவல் பண்ணாம எங்களுக்கு ஒரு ஆலயம் இருக்கு சூற்றுன்னு. பெர்லின்ல உள்ள மிகப்பெரிய ஆலயம் அது. 1000 பேருக்கு மேல உட்காரலாம். அப்படி ஒரு பிரம்மாண்டமாக தான் எங்களுடைய சர்வீஸ் நடக்குது. அந்த ஆலயத்துல எங்களுக்கு வீடு மாதிரி இருந்துச்சு ஒரு காலத்துல. சாப்பாடு கப்பாடு எல்லாம் உள்ள, எல்லாம் அலௌடு. ஏன்னா பழைய கார்பெட் அவன் அதை பாத்திக்கிட்டாக்கா கண்ட கண்டவனெல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டான். எங்களுக்கு வீட்டு எங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, எங்களுக்கு சாப்பாடு பெருமா, அந்த இடம் இப்படி எல்லாம் பண்ணாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்துச்சு எங்களுக்கும் சேர்த்து யாருமே உள்ள சாப்பாடு பெருமா. ஏனென்றால் கார்பெட் மாத்தவே 20,000 செலவு பண்ணிருக்காங்க. 20,000 யூரோ புது கார்பெட். இனி அது பழுதுபடக்கூடாது. ஆலயத்துக்குள்ளே சாப்பிடற மேல கஃபே மட்டும்தான், வேற எங்கேயுமே சாப்பிடக்கூடாது. சேர்ந்தால் அந்த கார்பெட் இப்போது புதுசு, யாரும் அதை பழுதாக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைய ஒரு காலத்துல உனக்குள்ள யார் யாரோ வந்து போயிருக்கலாம், யார் யாரோ என்னென்னவோ செய்திருக்கலாம். ஆனால் இனியும் நீ பாழடைந்த மண்டபம் அல்ல. அசுத்தாவி குடிகொண்டிருப்பதற்கு அல்லது கள்ளர்களும் அருவறுப்பாளர்களும் இருளில் வாழ்கிறவர்கள் வாழ்வதான ஒரு பழுதுபட்ட மண்டபம் நீ அல்ல. நீ யார் தெரியுமா? தூய ஆவியான வசிக்கும் தேவாலயம். ஆமென். அதை குறித்து நம்ம உணர்வு வந்துச்சுன்னா நான் முற்றிலும் ஜெயங்குடம் கிருவின் கிருவி நம்மள கிரிய செய்யும். என்னால் முடியும், தேவனால் முடியும். நான் ஒன்றுதில்லை, ஆனால் ஆவியான எனக்குள்ளே வருகிற போது மாற்றத்தை நான் காண்கிறேன். ஹல்லேலூயா. நமக்குள்ளே தேவாவியான வருகிற போது மாற்றத்தை நம்ம நிச்சயமே காண முடியும். கர்த்தர் திருநாமத்தை ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள்ளே குடிகொண்டிருக்கிறார். நீங்கள் தேவாலயம், தேவன் லைட் இருக்கும் இடம். நீங்களாக காணப்படுதல் கர்த்தர் திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 4வதாக 2 Timothy 3:15-17 வாசிங்கள்.
தாமதிப்பேன் ஆயில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கும் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரவுமாய் இருக்கிறது. அந்தியின் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார்.
அந்த வீடு எப்படி இருக்கா? அந்த திரும்ப அந்த பகுதி மட்டும் வாசிங்க. அந்த வீடு தேவனுடைய சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கு.
அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையா.
எந்த வீடு? தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வீடு.
சத்தியத்துக்கு தூணும்,
சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது, சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா நீங்க இருக்கணும். ஆமே. தூண் என்றால் என்ன? தூண் என்பது என்ன? கூரையை தாங்குவது. ஹல்லேலூயா. ஆதாரம் என்பது பில்டிங்கே தாங்குது. சபையை தாங்கும் ஆதாரமாக, சபையின் கூரையை தூக்கி பிடிக்கும் தூணாக நீங்களும் நானும் இருக்கும்படியே கர்த்தரை அமைச்சபடினால முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்கள். நம்ம மேல கிருபையின் மேல் கிருபை கட்டாயம் உண்டாயிருக்காமே. எனவே இந்த அழைப்பை பிள்ளைகள் புரிஞ்சு கொள்ளுங்கள், இந்த அழைப்பை பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் திருநாமத்திற்கு மயமுண்டாதாகாமே. நான் ஒரு கவிதை எழுதினேன் ஹாஸ்பிட்டல் இருந்தபோது, வேரை தின்ற விழுதுகள் என்று சொல்லி. இப்ப புத்தகமா வரையறப்போது அந்த ஒரே ஒரு பாட்டு, அந்த பாட்டில் நான் எழுதுறேன், ஆயிரங்கால் பயிராக ஆலமரமாக உயர்ந்து நின்ற இந்த மரத்தை அழித்தது யாருன்னு வருது அதுல. அது பகைவர்கள் அல்ல, பகைவருடைய கோடரி காம்புகளும் அல்ல, எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியா சொல்றேன், மரத்தின் மரணம் வேற்றவரால் அல்ல, வேரை தின்ற விழுதுகளாலேயே. மரத்தின் மரணம் வேற்றவரால் அல்ல, வேரை தின்ற விழுதுகளாலே. இன்றைக்கு நம்முடைய ஆலயத்தை தின்னக்கூடிய சக்தி நமக்கு தான் இருக்கு, வேற யாருக்கும், ஒரு பகைவனுக்கும் கிடையாது. ஆயிரம் பேர் எதிர்த்து வந்தாலும் உனக்கு விரோம ரோபடும், ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு ரோவா நேரத்து எல்லா நாயினும் குற்றப்படுத்துவாய். உன்னுடைய விரோதமாக ஒரு பக்கத்துல வந்து ஏழு பக்கமா ஓடி போவாங்க. உனக்கு விரோதமானவர்கள் உனக்கு பின்பா உன் பட்சமாய் திரும்புவார்கள். உன்னுடைய வழிகள் கத்திரமா பிரிமாந்தா உன் சத்துக்கெல்லாம் சிநேகிதல் ஆவார். எல்லாம் பைபிள்ல இருக்கு. சத்ரு ஒண்ணுமே பண்ண முடியாது, தலையிலுக்கு முடிய கூட தொட முடியாது. ஆனா நாமே நம்மை அழித்துக் கொள்ள முடியும். ஹலேலூயா. நாமே நம்மை அழித்துக் கொள்ள முடியும். நான் ஒரு கேள்வி உனக்கு கேட்கட்டுமா, பாம்ப் ஷெல்டரை அழிப்பதற்கு மேலந்து அழிக்கிறது கீழந்து அழிக்கிறது ஈஸி? மேலந்து அழிக்க முடியாது, அதுதான் பாம்ப் ஷெல்டர். ஆனா உள்ளேயே நீங்க பத்து வெடியை கொண்டு போய் வெடிச்சீங்கன்னா பாம்ப் ஷெல்டர் என்ன ஆகும்? இது பாம்ப் ஷெல்டர், இது மற்றவர்களுக்கு புகலிடம். இது அப்படி இருக்கிறப்ப அதுக்குள்ளேயே போய் சூசைட் ஸ்குவாட் மாதிரி வேலையில பண்ணியிருந்தா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சபை என்பது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. நீங்கள் தூண், நீங்கள் ஆதாரம், நீங்கள் நில்லுங்கள். இதற்காக கர்த்தர் என்ன வச்சிருக்கார்? உங்களுக்கு சத்திய வசனமாகிய வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேத எழுத்துல கொடுத்திருக்கேன். இன்னைக்கு சபையை நடத்துவதற்கு, ஊழியம் செய்வதற்கு, வாழ்க்கையிலே நாம் போகின்ற வழியை கண்டுகொள்வதற்கு, தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு பெஸ்ட் நாவிகேஷன் இதுதான். இப்ப சொல்றாங்க பெஸ்ட் நாவிகேஷன் டாம் டாமா. ஆனால்தான் டாம் டாம் வச்சிருக்காங்க, நாவிகேஷன் திரும்ப நாவிகேஷன் இருக்கு. ஆனா இருக்கிற நாவிகேஷன் டாம் டாம் பெட்டரா இருக்கு அப்படின்னால போற இடத்துல லண்டன்ல மறுபடியும் டாம் டாம் வச்சிருக்காங்க. என்னப்பா டாம் டாம்னா, அது ஒரு நாவிகேஷன். எத்தனையோ நாவிகேஷன் பேர் நம்ம சொல்றோம். வீட்டுல கூர் பிடிச்சியா, கூர் என்ன தெரியுமா? ஹூவர். ஹூவர் என்கின்ற கம்பெனி தான் இந்த வேக்யூம் கிளீனரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுச்சு. அந்த ஹூவர் என்பது கூர் ஆயிடுச்சு தமிழ்ல. இப்ப கூர் பிடிச்சியா, கூர் பிடிச்சியா, கூர் ஹூவர் பிடித்தாயா? அப்படின்னா எந்த வேக்யூம் கிளீனிங் யூஸ் பண்ணாலும், அது ஏஇஜியா இருந்தாலும், அது எதுவா இருந்தாலும், நம்ம கூர் பிடிச்சியான்னு கேட்கிறோம். அப்படி இருந்தா ஹூவர் என்ன ஆயிடுச்சு? எல்லாத்துக்கும் பேர் ஆயிடுச்சு. கர்த்தர் திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனவே கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், டாம் டாம் அப்படிதான் எல்லா நாவிகேஷனும் டாம் டாம் பேராயிடுச்சு. ஆனா அந்த டாம் டாம் கூட மிஸ்டேக் பண்ணுது, டாம் டாம் கூட மிஸ்டேக் செய்கிறது. நான் பார்த்திருக்கோம் இப்ப சமீபத்தில், ஏதோ ஒரு இடத்துக்கு போனேன் நானு, எம்மா சுத்தோ சுத்தி சுத்தி தலையை சுத்தி போச்சு. நான் நினைச்சேன் அவருடைய காலில் இருக்க அந்த நாவிகேஷன் தான் ப்ராப்ளம். அப்புறம் வேற இடத்த வேற இடத்துல கடைசி சொல்லிட்டாங்க, எங்க நாவிகேஷன்ல பிரச்சனை இல்ல பாஸ்டர், ஃபுங்க் வரல, மேல ஃபுங்க்ல பிரச்சனை, அதனாலதான் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் ஒரு நாவிகேஷன் இருக்கு ஐயா, ஃபுங்க் ஃபெயில் ஆகாது. ஹல்லேலூயா, ஆமென். ஃபுங்க் ஃபெயிலே ஆகவே ஆகாது. என்றால் இதை ஆண்டவர் அங்கிருந்து நமக்கு இந்த வெளிச்சத்தை நமக்கு கொடுப்பார். இதுதான் உங்களுடைய கைட்லைன். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கிருபையின் மேல் கிருபை அடைகின்ற முற்றிலும் ஜெயங்குள்ள நீ மாறுவீர்கள். ஆமே. இந்த வருஷம் கர்த்தர் செய்ய போற, ஆமே. கர்த்தர் ஸ்தோத்திரம். கடைசியாக, we have a hope of glory that stretches beyond our reach. நம்முடைய எல்லையை தாண்டி, நம்ம எல்லையை தாண்டி, நம் ஆற்றலை கடந்து நம்மை அழைத்து செல்லும் மகிமை நம்பிக்கை நமக்கு உண்டு. நம் ஆற்றலை தாண்டி நம்மை அழைத்து செல்லும் மகிமை நம்பிக்கை நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. இது உலகத்தில் யாருக்குமே கிடையாது, கிறிஸ்தவத்துடைய விசேஷம் அது. இந்த மரணத்துக்கு பிறகு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை உண்டு, அதான் நிஜ வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. பவுலப்ப சொல்றான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதி எனக்காக வைக்கப்பட்டிருக்கு சொல்லிட்டு கீழே என்ன சொல்றான், எனக்கு மட்டுமல்ல எவன் செய்யணும் அவ்வளவு பேருக்கும் கிடைக்கும் சொல்லி. கிறிஸ்தவ ரன்னிங் ரேஸ்ல கவனிங்கள், கிறிஸ்தவ ஓட்ட பந்தயத்திலே நமக்கு காம்படிட்டர்ஸ் கிடையாது. எல்லாம் இருக்கு, ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, பினிஷிங் இருக்கு, ஜட்ஜ் இருக்கு, கோரனர். அது பிள்ளைகளுக்கு நடத்த நான் அப்படி நடிச்சே காட்டுவேன் இஷ்யூல நான். ஆனா ஒன்னே ஒன்னு மிஸ்ஸிங் என்ன தெரியுமா, காம்படிட்டர் கிடையாது, எல்லாம் கோரனர்ஸ். நீங்க ஓடுகிற போது உங்களுக்கு காம்படிஷனே கிடையாது. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் அந்த சர்ச்சில் 100 பேர் வந்தா இங்க 150 வரணும் ஓடு வேகமா, தடுக்கி விழுந்துருவோம். கிருபாதான் சபையை வளர்க்கும், தவிர காம்படிஷன் வளர்க்காது. இன்றைக்கு ஒரு சபையை கட்டுவதற்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று என்னவென்றால் ஆவியானவரை சார்ந்து கிருபையினால கட்டுவது, அது நல்லா வளர்ந்து நிலைச்சு நிற்கும். ஆனால் மெத்தட்ல கட்டலாம். மெத்தட் என்பது சில ப்ரோக்ராம்ஸ் வச்சு, அட்ராக்ஷன் வச்சு, அதை வச்சு இதை வச்சு என்னென்னமோ பண்ணிக்கணும், எல்லோ பண்ணி அதுவும் கட்ட முடியும். ஆனால் நாடானது அதை வெளிப்படுத்தும் அக்னி பரீட்சைக்கு நிற்காது. வைக்கோலால் கட்டப்பட்ட கோபுரங்கள் அவைகள், மரத்தினாலே கட்டப்பட்ட கோபுரங்கள் அவைகள், ஆனால் வெள்ளியாலும் பொன்னாலும் கட்டப்பட்ட வீடுகளும் என்றைக்கும் நிலைத்து நிற்கும். கத்தர் சுத்தம் அக்னி பரீட்சைக்கு நிற்கிறோம். அஸ்திபாரம் தப்போ ரெண்டுலயும் அதுலயும் அஸ்திபாரம் தப்போ, ஆனால் மேல கட்டினது முழுக்க அழிஞ்சு போகும். அது எக்ஸிபிஷன் ஸ்டால் மாதிரி. ஆனா நம்மளுது அப்படி அல்ல, இது ஸ்டீல் பில்டிங், இது கட்டப்படுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இது தேவன் செய்வாராக. எனவே நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை தெரியுமா? உனக்கு இந்த ஊழியம் தொடர்ந்து செல்லும். இந்த ஊழியம் தேவனுடைய வருகை வரைக்கும் இருக்கும். ஒருவேளை வருகை தாமதித்து நாம் கர்த்தரிடத்தில் சேர்வது முதலாவதா இருக்கும் என்று சொன்னாலும் இந்த ஊழியம் நிற்காது, அழியா. என்னுடைய நண்பர்கள் பேங்க்கிட்ட போயிருந்தாங்க லோன் வாங்க. எதுக்குன்னா சர்ச் பில்டிங் கட்டுறதுக்கு எங்களுக்கு லோன் வேணும்னு பேங்க்ல கேட்டான். எதுக்கு லோன்? சர்ச் பில்டிங் எதுக்கு சர்ச்னு கேட்டான். எங்களுக்கு சர்ச் இருக்கு. சர்ச் பில்டிங் எங்க பணத்தை கொடுப்பீங்க? சபையில மெம்பர்களுக்காக கொடுப்பாங்க. அவன் என்ன சொன்னா தெரியுமா? பேங்க்காரன் இன்னைக்கு இருக்காங்க, இன்னும் 5 வருஷத்துல சர்ச்சே இருக்காது, நீ யார் சொல்றதுன்னு கேட்டாங்க. அப்படிதான் இங்க நடந்துச்சு ஜெர்மன்ல. ஒரு காலத்துல ஆலயம் எல்லாம் இறம்பி வழிஞ்சது, இப்ப ஆலயத்துல யாருமே இல்ல. அதே மாதிரி உங்களுக்கும் வரப்போகுது அப்படின்றான். அவன் என்ன தீர்க்கதரிசியா? யோசிச்சு பாருங்க. இவர்கள் போன இடத்துல அவன் சொல்லுகிறான், ஜெர்மன்காரன். அவன் சொல்றான், பேங்க் ஆபீசர், அவன் சொல்றான், சேச்சு எல்லாம் 5 வருஷத்தோட எல்லாம் போயிடுச்சு ஐயா. என்ன நினைக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏதோ காளானை கிள்ளி எடுப்பது போல இந்த சமுதாயம் சபையை கிள்ளி எரிந்து விடும். இல்லைங்க, சத்ருவே உன் காதை திறந்து கேட்டுக்கொள். நீ நினைத்த மாத்திரத்தில் கலைப்பதற்கு இது குருவி கூடல்ல, குளவி கூடு, தொட்டால் கொட்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய சபை குருவி கூடாதான் நீங்க பிரிச்சுட்டு போயிடுவீங்க. இது குளவி கூடு, தொட்டு பாரு, கொட்டிடும். உதாரணம் பைபிள்ல இருக்கு. இஸ்ரவேலர் பாவம் செய்யறான், உடன்படிக்கை பெட்டிய எடுத்துட்டு போயிட்டான் பெலிசியர்கள். கர்த்தர் என்ன பண்ணாரு? என் பிள்ளைய நாங்கண்டி, நீ யாருடா உடன்படிக்கை பெட்டி எடுக்கிறது? முதல் தண்டனை உன் கடவுள் மேல. தாதான் சிலை அப்படியே விழுந்து தலை தனி கை தனியா கிடந்துருக்கு. அதோடு நின்னா பரவாயில்ல, தாதான் சிலைக்கு தலைதான் போச்சு, இவனுக்கு மூலமே போச்சு. எல்லாருக்கும் மூல வியாதி. ஹால் எப்பாடி சட்டி சுட்டதடா, கை விட்டதடான்னு சொல்லி தலை தப்பிச்சு போதும்னு சொல்லி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த மாட்டுக்கு இருக்க அறிவு கூட இவனுக்கு இல்ல. மாடு கரெக்டா கொண்டு போகுது, எந்த இடத்துக்கு அவன் கொண்டு போகுது. தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ஆலயத்தை தொட சத்துருக்கு அதிகாரம் இல்லை. ஆமென். டாவின்சி கோட் வந்த போது நான் லண்டன்ல சொன்ன ஓபன் மீட்டிங் ரிலீஸ் பண்ண அந்த பிலிம், நாங்க மீட்டிங் நடத்துறோம், அதுக்கு 100 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நான் ஒரு சவால் விட்டேன். நான் சொன்னேன், எச்சில் துப்பி எரிமலைகளை அணைக்க முடியாது. பீடி நிற்பாது எச்சில் துப்பி அணைக்கிறதுக்கு இல்ல, இது எரிமலை. இந்த எரிமலையை யார் எச்சில் துப்பி அணைக்க முடியும்? ஆமென். எனவே தேவனுடைய ஆலயம் நிற்கிறது மட்டுமல்ல, ஆண்டோட வருகை தாமதிக்கும் என்றாலும் இந்த தேசத்திலே நான் சொல்றேன், இதே ஐரோப்பிய கண்டங்களில் எங்களுடைய சபை நிலைத்து நிற்கும். ஹல்லேலூயா. ஏன்னா அப்படிப்பட்ட தளபதி எனக்கு உண்டு, அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க அன்புள்ள அப்பா எனக்கு உண்டு, என்னை வாசம் செய்கிற ஆவியானவர் உண்டு, என்னை வழிநடத்துகிற சத்திய வசனம் உண்டு. தேவ சபை இது. ஹல்லேலூயா. தேவனுடைய சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமானது. அதன் பகுதியாக நானும் இந்த சபையை தாங்குவேன். ஹல்லேலூயா. ஒரு நம்ம செய்யலாம், இன்னொருத்தர் கொண்டு வருவார். தேவனுடைய ஆலயம் நிலைத்திருக்கும். நான் இதோட முடிக்க விரும்புகிறேன். இன்னும் சில குறிப்பு வேண்டாம், போதும். 5 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு அல்ல, கிருபையின் மேல் கிருபையின் ஆண்டு. 10 ஆண்டுகள் கிருபையின் மேல் கிருபையை கத்த கொடுத்துட்டார் உங்களுக்கு. இனி நீங்கள் தைரியமா போங்க, சந்தோஷமா போங்க, ஆறுதலோட போங்க. உங்களோட யார் வரா? ஆண்டவர் வரா. மோசே சொல்றான், ஆண்டவரே, யாத்திரா 33:16 வாசிக்கிறோம். வேண்டாம், அதை மட்டும் வாசிக்கலாம். யாத்திரா 33:16, யாத்திரா 33:16 வாசிங்க.
அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்.
இல்லமா, அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றாருல, ஆண்டவரே நாங்கள் எதுனால விசேஷித்தவர்கள் அதை சொல்லுவோம். அதை வாசிக்க, அந்த பகுதி வாசிங்க. யாத்திரா 33:16 தானே, 15 வாசிங்க.
அப்பொழுது அவர் அவன் அவரை நோக்கி, உன்னுடைய முகம்
உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்?
எதினால் அறியப்படும்?
நீர் எங்களோட வருகிறதுனால அல்ல.
ஆண்டவரே, நான் எங்கிட்ட கிருபை இருக்கின்றது உலகம் எப்படி வந்து நீங்க கூட இருக்கிறதா? நீங்க கூட இருக்கிறனால தான் அந்த கிருபர்னு உலகத்துக்கு தெரியும். நீங்க போயிட்டீங்கன்னா நாங்க என்ன என்ன பண்ணுவோம்? நாங்க இப்படி சாக போறோம். அப்பதான் கத்தசா என் சமூகம் ரொம்ப செல்லும். நான் உங்களை பார்த்து கட்டிடுவேன். ஹல்லேலூயா! கர்த்தர் திருநாமத்திற்கு மகிமுண்டாவதாக. ஆனால் இதை இவர்களை குறித்து மோசே கடைசிறான், நீ விசேஷித்தவன் சொல்றான். இவங்க அதான் தேவா, நான் எதுனால விசேஷித்தவன்? அதை பிறகு சொன்னான், ஆண்டவரே நாங்கள் எதுனால விசேஷித்தவன்? நீர் எங்களோட வர்றதுனால நாங்க விசேஷிச்சவங்கன்றான். ஆனா அவங்கள விட நம்ம விசேஷம் தெரியுமா அவனுக்கு? வாசிங்கள் எபிரேயர் 11:40 கடைசி வசனம். எபிரேயர் 11:40 வாசிப்போம். இஸ்ரவேல் மக்கள் விசேஷமாம், என்றால் தேவன் அவர்களோடு கூட சென்றார். இங்கு எபிரேயர் 11:40
அவர்கள் நன்மை அல்லாமல்,
எவர்கள்? பழைய ஏற்பாட்டு பரிசுவான்கள், மோசே, ஏலியா, ஏலிசா, ஏனோக்கு, எல்லா பரிசுவான்கள் விசுவாசம் தாபராக, ஆபிரகாம் முதற்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான தாவீது வீராக, எல்லாருமே நம்மை அல்லாமல் பரிபூர்ணமாகாதபடிக்கு
விசேஷித்த
நன்மையான ஒன்றை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே நீ உம்முடைய சமயங்கள் மத்தியில் இருக்கிறா நாங்க கிருபை பெற்றிருக்கோம். நீங்களும் நானும் என்ன சொல்ல போறோம்? ஆண்டவரே உம்முடைய சமயங்கள் மத்தியில் இருக்கிறது மட்டுமல்ல, நீ எங்களுக்குள்ளயே வாசம் பண்ணிட்டீங்க. ஆண்டவரே எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறீங்க, எங்களோடய நடக்கிறீங்க, எங்களை ஆண்டு கொண்டிருக்கிற எங்களுக்கு வேறு ராஜா இல்லை. ராஜாதி ராஜா வீர எங்களுடைய ராஜா. நாங்கள் கிருபை பேர் கிருபை பெற்றவர்கள். எனவே எங்களை எல்லாமே அவள் பரிபூர்ணம் அடைய முடியாது. முதலாவது ரத்த சாட்சியை பிடித்த ஆபேலாகட்டும், மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்காகட்டும், உலகமே அழிந்த போதும் காப்பாற்றப்பட்ட நோவாவாகட்டும், சோதோமிலே சொத்தைகளாக இருந்த போது கர்த்தருக்காய் ஒரே ஒருவராய் பிரகாசித்த லோத்தாகட்டும், உமது இதயத்துக்கு பிரியமான தாவீதாகட்டும், யாராகட்டும், நான் இல்லாம அவன் கம்ப்ளீட் இல்லை. ஏன் என்றால் எனக்கு விசேஷம் வச்சிருக்கேன். ஹல்லேலூயாமே! நான் ஒரு விசேஷித்தமான ஒரு சந்ததி. ஆமென். கர்த்தருடைய திருநாமத்திற்கு மகிமுண்டாவது. ஹல்லேலூயா! எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, கர்த்தர் உங்களை நேசிக்கிறேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறேன். நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் தீர்மானிச்சு வந்த காரியங்களை விட கர்த்தர் பல காரியங்களை இன்றைக்கு பேசியிருக்கார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்றால் என்று நோட்ஸை விட கர்த்தர் பேசுனது ஜாஸ்தி. கர்த்தர் ஹல்லேலூயாமே! தேவனுங்களை நேசிக்கிறார். தேவனுடைய சபையை உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? தேவன் உன்னோடு கூட இருப்பது மட்டுமல்ல, உனக்குள்ளே வாசம் பண்ணி உன்னை ஆளுகை செய்கிறார். உன்னை அவர் ஆள்ற போது உனக்கு தோல்வியே கிடையாது, வெற்றி உண்டு. திரும்பி ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்லுங்க, கிருபை மேல் கிருபை. உங்க பாஸ்டருக்கு பெரிய கை அப்பா. உங்க பாஸ்டருடைய கையை நான் பார்த்தேன், இன்னும் காட்டினா தெரியுமா? 5வது ஆண்டு உள்ளான்னு பெரிய கை, பெரிய நீள நீளமான விரல்கள், அழகான விரல்கள். 5 காட்டுறப்ப கிருபை தெரிஞ்சது. நம்ம ஒண்ணு பண்ண போறோம், 2 கையும் காட்டுங்க. என்ன தவணா? கிருபை மேல் கிருபை. 10 ஆண்டுகள் நான் கத்திருக்கலாம். ஜெபிக்க போயிரும். ஆமே. ஹல்லேலூயா! ஆமென். எல்லாம் கர்த்தருக்கு நாம் ஜெபிக்க போறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.